அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டான வாழ்த்துதலோடு இந்த இரண்டு நாள் ஆவிக்குரிய மாநாட்டை கொடுத்த நம்முடைய தேவனுக்கும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இரண்டாம் நாள் முதல் பாகத்துக்குள்ள கடந்து வரலாம். சகோதர சகோதரர், நம்ம இப்போது முதலாவது பார்க்க போற செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவியினால் முத்திரையிடப்படுதல் என்ற தலைப்புல நாம் பார்க்க போறோம். அதற்கு ஆதார வசனம் வெளிப்படுத்தல் 7:1-3 வசனங்களை ஆதாரமாக கொண்டு விழுப்புரத்தில் வந்திருக்க அன்பு சகோதரர் முத்துக்குமார் அவர்கள் வந்து இப்போது நமக்கு தேவ செய்தி கொடுப்பார். அவரை மாநாடு சார்பாக அன்போடு அழைக்கிறார்.
ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தேவனுடைய மிக பெரிதான கிருபையினால் இந்த 20வது ஆவிக்குரிய மாநாட்டின் 2வது நாளுக்கு நேராக நாம் கடந்து வருவதற்கு தேவன் நமக்கு தயவு பாராட்டியிருக்கிறார். எனவே இந்த ஒரு தருணத்தில் கூட நம்முடைய இருதயத்தில் நம்முடைய தேவனுக்கும் நம்முடைய கர்த்தருக்கும் நாம் நன்றிகளை ஏறெடுத்து கொண்டவர்களாக அல்லது அப்படிப்பட்ட மனப்பான்மை உடையவர்களாக நாம் பாடத்திற்கு நேராக கடந்து செல்லலாம். இப்பொழுது நாம் உங்கள் மத்தியில் பேசும்படியாக எடுத்துக்கொண்டுட்ட பாடத்தின் தலைப்பு ஆவியினால் முத்திரையிடப்படுதல், சீலிங் ஆஃப் தி ஸ்பிரிட். ஆவியினால் முத்திரையிடப்படுதல், இந்த தலைப்புக்கான ஆதார வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 7:1-3 காணப்படுகிறது. அந்த வசன பகுதிகளை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம்.
இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கும் அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான்.
அன்புக்குரியவர்களே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த 3 வசனங்கள் 7வது அதிகாரத்தில் நம்மள அநேகருக்கு தெரிஞ்சிருக்கிற வசனம், மிகவும் ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு வசனமாக அது காணப்படும். இருப்பினும் இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருந்து நாம் இந்த வாக்கியங்களை நாம் இப்பொழுது வாசிச்சிருக்கிறோம். நமக்கு ஒருவேளை எண்ணங்கள் தோன்றலாம், ஒரு தீர்க்க தரிசன ஆராய்ச்சியை போல. ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லும் போது அது அடையாள வார்த்தைகளால் நிரம்பிட்ட ஒரு புஸ்தகம். எனவே அப்ப இது ஒரு தீர்க்க தரிசன ஆராய்ச்சியை போல இந்த பாடங்கள் கடந்து போகுமோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள் தோன்றலாம். ஆனால் அது அவ்வாறு அல்ல. நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு அருமையான தலைப்பு, ஆவியினால் முத்திரை இடப்படுதல். அந்த தலைப்புக்கு ஒரு பொருத்தமான வேத வசனமாக இது காணப்படுது. சோ அதனை உள்ளடக்கியே இந்த வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரத்தில் காணப்பட்டிருக்கிற இந்த வசன பகுதிகளை ஆதாரமாக நம்ம எடுத்திருக்கிறோம். ஒருவேளை இந்த வசன பகுதிகளை பற்றிய ஒரு பொதுவான புரிந்து கொள்ளுதல் நாம் எவ்வகையில் எடுத்துக்கொள்ளலாம் என்றால், கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை அல்லது அவருடைய 2வது வந்திருத்தல் இந்த பூமியில சம்பவிச்சிருக்கு. அப்படி அது சம்பவித்திருக்கிற போதும் கூட இந்த உலகத்தின் மேல வரவேண்டிய சில பாதிப்புகள், முக்கியமான பாதிப்புகள் அல்லது நிகழ்வுகள் இன்னும் பெரிய அளவில் அது சம்பவியாதபடிக்கு தள்ளி போடப்பட்டு கொண்டிருக்கு. ஒரே வார்த்தையில சொன்னா மகா உபத்திரவம், அப்ப அது ஏன் இன்னும் சம்பவியாதபடிக்கு தள்ளி போடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி என்று கேட்டால், இந்த வசனத்தில் அதற்குரிய நாம் பதில்கள் பார்க்கிறோம். திருச்சபையினுடைய நிறைவு அல்லது தேவனுடைய ஜனங்களினுடைய நெற்றியில் அந்த முத்திரையிடப்படுதல், அது முழுமையாக நடந்து ஏற வேண்டும். அது நடந்து ஏறுகிற வரையில எந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்துகள் அல்லது மகா உபத்திரவம் இந்த பூமியில் நிகழாதபடிக்கு அது தடுத்து நிறுத்தப்பட்டு கொண்டு இருக்கு. சோ இது ஒரு பொதுவான ஒரு விளக்கம். கர்த்தருடைய வந்திருத்தலின் காலத்திலேயும் கடைசி கால சபை மேல எப்படிப்பட்ட வேலைகள் அல்லது ஊழியங்கள் நடைபெறுகிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடியதாக இந்த வாக்கியங்கள் இருக்கு, இந்த வசனங்கள். இது தொடர்பாக நம்முடைய கர்த்தர் இயேசு அவருடைய முதலாவது வருகையில் இந்த பூமியில் அவர் வாழ்ந்த போது இது தொடர்பான சில வார்த்தைகள் அவரே பேசினார். அவைகளை நாம் இப்பொழுது வாசித்து பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள்.
பாருங்க, அப்ப ரொம்ப அருமையா இருக்கு. அவர் வருவாரு, அவருடைய வந்திருத்தல் இந்த பூமியில் நடந்த உடனே மிக ஒரு பிரதானமான வேலையாக எந்த வேலை காணப்படும், அந்த திருச்சபை அங்கங்கள் மீதி உள்ள அந்த கடைசி கால சபையை துரிதப்படுத்தி இந்த ஒரு அழைப்பில் அவர்கள் நிறைவேற்றத்திற்கு நேராக கடந்து போவதற்கான ஒரு வேலை, ஒரு ஊழியம் வந்து அது நடைபெறும். அப்ப கர்த்தருடைய இரண்டாம் வந்திருத்தலின் காலங்களில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பணியாக வேலையாக நாம் எதை சொல்லலாம்? திருச்சபை எஞ்சி உள்ளவர்கள் அவர்கள் முத்திரையிடப்பட்டு தீர்க்கப்படுவார்கள் என்பதை. சோ இது வெளிப்படுத்துதல் நம்ம படித்த வசனமாக இருக்கட்டும், மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம பார்த்த வசனமாக இருக்கட்டும், இவைகள் இரண்டுமே இதை ஆதரிக்கக்கூடிய ஒன்றாக காணப்படும். சகோதர ரசலுடைய விளக்கங்கள், அதாவது இப்ப வாசிச்ச வசனங்களுக்கான பிபிலிக்கல் கமாண்ட்ஸ் நீங்க தியானம் செய்து பார்த்தால் அதில் அவருடைய வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த அறுவடையினுடைய பணி, சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடையினுடைய பணி பிரமாண்டமாக போய்கொண்டிருக்கிறது கர்த்தருடைய இரண்டாம் வந்திருத்தலின் காலத்தில். அந்த பணியில காணப்படுகிற ஒரு முக்கியமான நோக்கம் எதுவாக இருக்குது அப்படி என்று கேட்டால், தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய நெற்றியில் முத்திரையிடப்படுதல். இந்த வேலை வந்து கர்த்தருடைய வந்திருத்தலின் காலத்தில் அறுவடை வேலைகளில் ஒரு முக்கியமான நிகழ்வாக அது நடந்து கொண்டிருக்கிறதாக அவர் கூறுகிறார். பாருங்க அன்புக்குரியவர்களே, அப்படியானால் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த காலப்பகுதியில், கர்த்தருடைய வந்திருத்தலின் காலப்பகுதிகளில். அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரத்தின் வசனங்களாக இருக்கட்டும், இல்ல மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் அந்த 24 அதிகாரத்தில் காணப்படுகிற வசனங்களாக இருக்கட்டும், இவைகள் அனைத்தும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் அல்லது இந்த காலத்தோடு தொடர்புடைய வசனங்களாக அவைகள் இருக்கு. ஆகவே தான் இது ஒரு ஏற்றகால ஆகாரமாக காணப்படும் எனப்பட்ட நம்பிக்கையோடு இந்த தலைப்பு நம்ம எடுத்திருக்கிறோம், ஆவியினால் முத்திரை இடப்படுதல். இதெல்லாம் முன்னுரை. இவ்வளவு நேரம் நாம் உங்கள் மத்தியில் பேசினது. இப்ப முக்கியமான வேர்டு முத்திரை இடப்படுதல், ஆவியினால் முத்திரை இடப்படுதல். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? வெளிப்படுத்துதல் 7 அதிகாரத்தின் செயல்பாடுகள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டா அதை ரொம்ப தெளிவாக நம்ம புரிந்திருக்கணும், தெளிவாக அதை நாம் அறிஞ்சிருக்கணும், கற்றுக்கொண்டிருக்கணும். அது ரொம்ப நல்லது, ரொம்ப அவசியம். அப்படி என்றால் இந்த சீலிங், முத்திரை இடப்படுதல் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்ன? இது நம்ம முதல்ல பார்க்கலாம், அறிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கலாம். பொதுவாக பைபிளில் காணப்படக்கூடிய சில அருமையான வார்த்தைகள், அது ரொம்ப ஒரு டீசென்டான வேர்டா இருக்கும், ரொம்ப நாகரிகமா இருக்கும் அதை உச்சரிக்கிறது. ஆனால் அதனுடைய மீனிங் நடைமுறை ரீதியா, பிராக்டிக்கலா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல ரொம்ப சில சிக்கல்கள் இருக்கும், கடினங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்கள்ல கூட என்ன வரும் கேட்டா வித்தியாசங்கள் வரும். ஏனென்றால் அது ஒரு முக்கியமான ட்ரூத், சத்தியம். சத்தியம் என்பதை அறியணும் என்று சொன்னால் அதுக்கு நிறைய பிரயாசங்கள் எடுக்கணும். பிரயாசங்கள் எடுக்காமல் ஒரு சாதாரணமான முறையில் ஒருத்தர் சத்தியத்தை அறிஞ்சிட முடியாது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். சோ அதே போலதான் இந்த சீலிங் எனப்பட்டது, முத்திரையிடப்படுதல் எனப்பட்டது, அது ஒரு முக்கியமான சத்தியம். அதை பொதுவாக சத்தியம் என்று சொல்வதை விட ஒரு உபதேசம், ஒரு உபதேசம் என்று நாம் அதை சொல்லலாம். அப்போ ஒரு உபதேசத்தை கற்றுக்கொள்ளுதல் அது ஒரு கடினமான வேலையாகத்தான் ஆரம்பத்தில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம் அனைவரும் அடிப்படை வேத பாட சத்தியங்களை நம்ம கேட்கும் போது நம்ம எல்லாருடைய நிலவரங்கள் அப்படியாகத்தான் இருந்துச்சு. நம்ம அதுவரை நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கைகள் இப்ப புதுசா ஒரு ட்ரூத் கேட்கும்போது அது நமக்கு ரொம்ப புதுமையானதாக இருந்திருக்கும். இதே போலதான் இந்த முத்திரை இடப்படுதல் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட், இது ஒரு உபதேச ரீதியான பாடம் என்று நான் சொன்னேன். அடுத்தது என்ன நம்ம பார்க்கிறோம்னா, அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம் அந்த வசனம் மறுபடியும், 3வது வசனம். 3,
நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான்.
பாருங்க, நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும், நல்லாவே நம்ம கட்டில் வச்சிருப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் அடையாள வார்த்தைகள். அப்ப இது ஒரு உபதேச ரீதியான பாடம் என்பது ஒரு புறம் இருந்தாலும், இது வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் இந்த வார்த்தை இருக்கிறதுனால நிச்சயமா இந்த வார்த்தை நேரடியா டைரக்டா நம்மளுக்கு என்ன ஆகாதுன்னா அர்த்தத்தை கொடுத்துறாது. இது ஒரு அடையாளமான வார்த்தை. ஏதோ ஒரு செயலை, ஏதோ ஒரு சம்பவத்தை இது அடையாளப்படுத்து. இந்த முத்திரை இடப்படுது, சீலிங் அப்படின்ற வார்த்தை அது நேரடியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உட்பட்ட வார்த்தை கிடையாது. லிட்ரலா அதை அப்படியே எடுத்துக்க முடியாது, ஏன்னா இது ரெவலேஷன்ல இருக்கு. அப்படின்னா இது ஒரு அடையாளம். சோ இதை கூட நாம புரிந்து கொள்ளும். அப்ப இந்த அடையாளத்தை நம்ம இப்ப ஓபன் பண்ணும். இந்த அடையாளத்திற்கான விளக்கங்கள் என்ன என்பதை தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தைகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். முயற்சி எடுக்கலாம். பிரபலமான வார்த்தை தான். பொதுவா பைபிளுக்கு டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டா அது பைபிள் தான். வேதத்துல புரியப்படாத ஒரு வார்த்தையோ இல்ல ஒரு சத்தியமோ, சத்தியம் தான் சொல்லியிருக்கு ஆனா புரிய மாட்டேங்குதுன்னா அதற்கான முயற்சிகள் நம்ம தொடர்ந்து வேதத்திலேயே எடுக்கணும். அதுதான் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக இருக்கும். அப்பனா இந்த முத்திரை இடப்படுதல் எனப்பட்ட இந்த வார்த்தையை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு, அதனுடைய அடையாளத்தை நாம் திறப்பதற்கு பைபிள் நம்மளுக்கு என்ன உதவி செய்யுது? நிறைய வசனம் இருக்கு சீலிங் பத்தி பைபிள்ல, நேரடியான சீலிங் பத்தி. அது ஆவிக்குரிய இந்த சீலிங்கினுடைய விளக்கத்தை நமக்கு காட்டும். சில வசனங்கள் பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் எஸ்தரினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனம்.
இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றார்.
பாத்தீங்களா, அப்போ ராஜாவினுடைய மோதிரம் அது ஒரு முத்திரை, அது ஒரு அடையாளம். அந்த முத்திரை ஒரு லெட்டர்ல இல்ல ஒரு ஓலையில அதை பதிச்சிட்டா அது செல்லாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. பாருங்க, முத்திரை பத்தி இருக்கிற ஒரு நிழலான சம்பவம். இன்னொரு சம்பவம் புதிய ஏற்பாட்டில் மத்தேய சுவிசேஷ புத்தகம் 27வது அதிகாரம் 66வது வசனம்.
அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள்.
ரொம்ப முக்கியமான வார்த்தை, கர்த்தருடைய சரீரம். அந்த சரீரம் வைக்கப்படுகிறது இந்த ஒரு தோட்டத்தில், கல்லறையில, குகையில. இப்ப அதை மூடுறாங்க, வெறும் மூடுனதோட நிக்கிறாங்கன்னா இல்ல, அது முத்திரை போடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த முத்திரை போடப்பட்டிருக்குன்னு என்ன அர்த்தம்? இத வேற யாரும் வந்து திறக்க கூடாது. அதனாலதான் நமக்கு நல்லாவே தெரியும், கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுதலின் நாளில் மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கல் எந்த ஒரு மனித முயற்சியினால அது திறக்கப்படல, தூதர்களே அதை திறந்தார்கள் என்று நம்மளுக்கு வேத வசனங்கள் காட்டப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, இது கூட சீல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பேசியிருக்கு. இன்னொரு வசனம், இது பழைய ஏற்பாட்டில் நெகேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம்.
5ஆம் தரமும் சன்பலாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான்.
இங்க பாருங்க, நெகேமியாவினுடைய பணி அலங்கத்தை எடுத்து கட்டுகிறாரு. அப்படிப்பட்ட அந்த பணிக்கு இடையூறு செய்யத்தக்க வண்ணமாக சில முயற்சிகள் நடந்துச்சு. சன்பல்லாத்து, தொபியா, இவங்களுடைய சமாச்சாரங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். முக்கியமான சில நெகட்டிவ் கேரக்டர் இவங்க வேதத்தில். இப்ப இவர்கள் வந்து சில கடிதங்கள் அனுப்புறாங்க. அந்த கடிதங்கள் அனுப்பப்படும் போது அந்த கடிதத்தில் எல்லாமே இருக்கு, நயவஞ்சகமான வார்த்தைகள் இருக்கு, அந்த வேலைகளை அதைரியப்படுத்தக்கூடிய முயற்சிகள் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஆனா பைபிள்ல அருமையான ரெக்கார்ட் ஆயிருக்கு, அந்த லெட்டர்ல என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தா சீல் கிடையாது, முத்திரை கிடையாது. அந்த சீல் இல்ல அப்படின்னும் போது அதை பற்றி அவர்கள் எந்த ஒரு வருத்தமே அடையல. நெகேமியா அவரோடு சார்ந்தவங்க தொடர்ந்து அவங்க அந்த வேலைகளை, கர்த்தருடைய ஊழியங்களை அவங்க செய்து கொண்டிருந்தாங்க. அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு சம்பவங்களில் வாசிச்ச புதிய ஏற்பாட்டு வசனங்களிலேயும் இந்த முத்திரையிடப்படுதல் எனப்பட்டதை பற்றிய நேரடியான சில வசன பதிவுகள் நமக்கு ரொம்ப அருமையா இருக்கு. இதற்கு மீறி இப்ப நம்ம பாடத்துக்குள்ள கடந்து போறோம். பாடம் முழுக்க பேசி முடிச்சோம். உங்கள யாருக்காவது பிரதர் எல்லாமே நம்ம கேட்டோம், ஆனாலும் எனக்கு அந்த சீல், முத்திரையிடப்படுதல் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுடைய கரங்களில் இருக்கிற வேதாகமும் இதுல நீங்க சர்ச் பண்ணுங்க. முத்திரையிடப்படுதல் அல்லது சீல் எனப்பட்ட வசனங்கள் எவ்வளவு இருக்குன்னு கலெக்ட் பண்ணி, ஏன்னா நம்மளுக்கு தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த நம்பிக்கையில அந்த வசனங்களை நம்ம வாசிச்சாலே, அந்த வசனத்தினுடைய சம்பவங்களை நம்ம வாசிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிரிச்சுவலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துரும். அப்படின்னா அப்ப சீலிங் அது இதுவா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விளக்கத்துக்குள்ள நம்ம வந்துடலாம். நம்ம பாடமா தான் பார்க்க போறோம், பேச போறோம். அப்படி இருந்தும் ஒருவேளை சிலருக்குள்ள அது இன்னும் தெளிவடையல, எனக்கு புரியலனா இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, அப்ப அன்புக்குரியவர்களே, அடையாளமா இருக்கக்கூடிய அந்த முத்திரையிடப்படுதல் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்று பார்ப்பதற்கான முயற்சிகள்ல நமக்கு உதவியாக வேதத்தில் இருந்து ஒரு மூன்று வசன பகுதிகளை இப்பொழுது நாம பார்த்திருக்கோம். நம்மளுடைய காலத்தில் கூட, இன்னைக்கு வரைக்கும் கூட நிகழ்வுகள்ல இருக்கு இந்த முத்திரை பதிக்கிறது, ஸ்டாம்ப் பஞ்ச் பண்றக்கூடிய வேலைகள் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் கூட ரொம்ப பிரதானமானதாக அது காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். எந்த ஒரு பத்திரம் இல்லைங்களா, டாக்குமெண்ட் எது தயார் பண்ணாலும் எந்த ஒரு எழுத்துப்பிழை இல்லாமல் அதை டைப் பண்ணணும். எல்லா எழுத்துப்பிழை இல்லாமல் டைப் பண்ணா மாத்திரம் போதாது, சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பெயர் அதனுடைய விவரங்கள் அதற்குள்ள காணப்பட்டால் மாத்திரம் போதாது. முடிவாக அதுல என்ன இருக்கணும் அப்படின்னா முத்திரை பதிக்கப்பட்டிருக்கணும், முத்திரை பதிக்கப்பட்டு அதன் மேல கையெழுத்து போடப்பட்டிருக்கணும். அப்படி இருந்தா தான் அதுக்கு வேல்யூ. இதே மாதிரிதான் ஆவிக்குரிய முறையில் நம்ம அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு, இந்த சத்தியத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை, இல்ல இந்த ஓட்டம், இந்த ஓட்டம, இந்த ஓட்டத்தில் கூட ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் சீலிங் எனப்பட்ட அந்த வேலை அவர்கள் மேல நடக்கணும். ஒருவேளை யார் மேலேயாவது மற்ற எல்லாமே இருக்கு, சீலிங் இல்ல அப்படின்னு சொன்னா அது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். அது ஒரு செல்லாத காசு மாதிரி அது மாறி போகிவிடும். நம்ம வச்சிருக்கிற ஆதார் கார்டு, இல்ல நம்ம இடத்துல காணப்படக்கூடிய லைசன்ஸ், எதுவா இருக்கட்டும், எல்லாத்திலையுமே நம்ம பார்க்க முடியும் சீல், கவர்மெண்டோட சீல், அந்த ஒரு அங்கீகாரம் அதுல காணப்பட்டிருக்கணும். பாருங்க, இதெல்லாம் இன்னைக்கு கூட பைபிள்ல இருந்து பார்க்கிற வசனங்கள், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலையும் இருக்கிற நிகழ்வுகளை யோசிச்சு பார்த்தா, நடைமுறை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயத்தை சிந்திச்சு பார்த்தாலும் இந்த முத்திரையிடப்படுதல் என்பது அனைத்து விஷயத்திலையும் ரொம்ப முக்கியம். அப்படியானால் அப்ப அது ஒரு ஆவிக்குரிய காரியத்துல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது இருக்கணும். சரி, இப்ப உள்ள வரலாம். சரி, இப்ப நான் ஒரு புது சிருஷ்டி, தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்தவன். இப்ப என்னுடைய வாழ்க்கையில சீலிங் நடந்திருக்கு அப்படின்னா நான் எப்படி அதை ஃபீல் பண்ணது, இல்லைன்னா என் வாழ்க்கையில சீலிங் எப்ப நடந்துச்சு அப்படின்றத நான் எப்படி அறிஞ்சிக்கிறது? ஒருத்தர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நீங்க சத்தியத்துக்குள்ள இருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு, நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமா புருஷர், நீங்க தேவனுக்கு என்று உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்களா? ஆமா புருஷர், அர்ப்பணிச்சுட்டு. ஏன்னா இதெல்லாம் புரியுது, அதை பத்தி நிறைய பாடங்கள் கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், புரியுது. இதே இது இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, உங்க மேல முத்திரையிடப்படுதல் நடந்திருக்குதா, நீங்க சீலிங்குள்ள காணப்படுறீங்களா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? ஏதோ கேட்கிறாங்களேன்றதற்காக வேணா தலையாட்டுவோம், ஆமா ஏன்னா இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் வருத்தம் ஆயிரும்ட்டு ஆமான்னு சொல்லலாம். ஆனா அதனுடைய விவரங்கள், அதனுடைய அர்த்தங்கள் நம்மளுக்கு புரியுதா அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமாக அது காணப்படும். சோ இப்ப நம்ம பார்க்கலாம், ஆவிக்குரிய முறையில அநேக வேத வசனங்களின் ஆதாரத்தை கொண்டு, பரிசுத்தவான்களுடைய விளக்கங்களின் ஆதாரத்தை கொண்டு, இந்த முத்திரையிடப்படுதல் எனப்பட்டது ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில அது எப்படி சம்பவிக்குது அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிட்ட ஒரு வேர்டு, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல், பிக்கட்டிங். இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கிற ஒரு வேலை. மறுபடியும் பிறத்தல், அதுதான் ஜெனிப்பிக்கப்படுதல், பிக்கட்டிங். கர்த்தர் இயேசு நிக்கோதேமிட்ட பேசினார் இல்லைங்களா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்ப அந்த ஆவியினால் பிறத்தல், மறுபடியும் பிறத்தல் என்பது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட், இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஒரு முக்கியமான தலைப்பு என்னன்னு கேட்டா, அபிஷேகிக்கப்படுதல், அனாயிட்டிங் ஒர்க், அபிஷேகிக்கப்படுதல் பரிசுத்த ஆவியினால். அப்ப மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்பது ஒரு வார்த்தை, அபிஷேகிக்கப்படுதல் என்பது இன்னொரு வார்த்தை. இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. பிக்கெட்டிங் தான் அனாயிட்டிங் சொல்லிட முடியாது, சொல்லவும் கூடாது. அனாயிட்டிங் தான் பிக்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் என்பது ஒரு தனி, ஆவியினால் அபிஷேகிக்கப்படுதல் என்பது தனி. அப்ப இந்த ரெண்டுமே கூட ஒரு உபதேசங்கள் தான். இதை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பாடங்கள்ல. இதே மாதிரிதான் இப்ப இன்னைக்கு நம்ம இன்னொரு தலைப்பு பார்க்கிறோம், ஆவியினால் முத்திரையிடப்படுதல். ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல், ஆவியினால் அபிஷேகிக்கப்படுதல், ஆவியினால் முத்திரையிடப்படுதல். இந்த மூன்று விஷயங்கள் நம்ம ஒருவேளை தெளிவாக வேதாகமத்தின் சத்தியத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டால், நாம் இந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக ஓட்டம் ஓடலாம், தெளிவாக உணர்ந்து கொண்டோம். ஏன்னா உபதேசங்கள் என்பது ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு மிக முக்கியமான உபதேசங்கள், நம்முடைய சரீரத்தின் வெளியே அவயங்களைப் போல முக்கியமான உபதேசங்கள், தேவனை பற்றி, ஆத்மா பற்றி, நரகம் பற்றி நல்லாவே தெரியும். நம்மள யாரை கேட்டாலும் நம்ம சொல்லுவோம். ஆனா இதே போல அடுத்த ஒரு லெவல் இருக்குது, இன்டர்னல் டாக்டிரினல், உள்ளான உபதேச சத்தியங்கள். இது ரொம்ப முக்கியம். இது ஒரு மனிதனுடைய உள் உறுப்புகளை போன்றது. எனக்குமே நம்மளுடைய உள் உறுப்பு அது எப்படி இருக்கு, ஆரோக்கியமா இருக்கா இல்லையான்னு நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. ஆனா சரீரத்தில் ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு இருந்தாலும் அதை உடனடியாக கவனிச்சு அதன் மேல நம்ம நடவடிக்கை எடுத்துட்டு இருப்போம். ஆனா பாருங்க, வெளி உறுப்புகளை காட்டிலும் உள் உறுப்புகள் ரொம்ப அவசியம். அதே போலதான் இந்த ஓட்டத்தில் நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல், ஆவியினால் அபிஷேகிக்கப்படுதல், முத்திரையிடப்படுதல், இதெல்லாம் இன்டர்னல் டாக்டிரினல். இதை ஒரு புது சிருஷ்டி எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறார், புரிஞ்சிருக்கிறார், அந்த அளவுக்கு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். சோ இந்த கருத்துக்களை முன் வச்சுட்டு இப்ப நம்ம பார்க்கலாம், பிக்கெட்டிங், ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல். அதுக்குள்ள நம்ம முழுசா பார்க்க போறதுல, ஜஸ்ட் சீலிங்க புரிஞ்சுக்கிறதற்கு, அது நமக்குள்ள எப்ப நடந்துச்சு எப்படி நடக்கும் என்பதை புரிஞ்சுக்கிறதற்கு இது நமக்கு உதவி செய்ய போதும். சோ பிக்கெட்டிங் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற வசனம் எபிரேயர் 10:7
அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார்.
பாத்தீங்களா, இது தேவனோடு நம்மளை அர்ப்பணிக்கிற அர்ப்பணம். நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். அடையாளமா தான் ஞானஸ்நானம் நம்ம செய்யும். முதல்ல இது இருதயத்தில் நடக்குது. நம்ம வாழ்க்கையை கம்ப்ளீட்டா தேவ சித்தத்திற்கு ஒப்படைத்த, அப்படி ஒப்படைக்கும் போது நமக்குள்ள என்ன நடந்திருக்கிறது, ஜெனிப்பிக்கப்படுதல், மறுபிறப்பு நடந்திருக்கு, ஒரு புதிய ஜீவன் நமக்குள்ள உருவாயிருச்சு. இதுதான் நம்ம சொல்றோம் புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன். எப்போ உருவாச்சு, எப்போ இறுதிய அளவுல, இனிமேல் இந்த உலகத்தில் என் விருப்பத்தின்படி அல்ல, என் இஷ்டத்தின்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி நான் வாழ்வேன் அப்படின்னு ஒருத்தர் எப்ப முடிவெடுத்து தன் வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறாரோ, அப்படி அர்ப்பணிக்கும் போது அவருக்குள்ள நடக்குது அந்த ஜெனிப்பிக்கப்படுதல், புது சிருஷ்டி அவருக்குள்ள உருவாயிரு, ஒரு ஜீவனே உருவாயிருது. அவ்வளவுதான், ஒரு ஜீவன் உருவாயிருது. ஜஸ்ட் இந்த ஜீவன் என்னத்தான் ஆகணும், இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு முடியும் போது, பூமிக்குரிய ரீதியில நம்மளுக்கு மரணம் சம்பவிக்கும் போது உருவாயிட்ட ஜீவன் இது டெலிவரி ஆகணும், அவ்வளவுதான், இது பிறக்கணும். ஆனா ஜீவன் எப்ப உருவாயிருச்சு, தேவன்கிட்ட நம்மளை அர்ப்பணிக்கும் போதே எது வந்துருச்சு, ஜீவன் நமக்குள்ள உருவாயிருச்சு. இது பிகட்டிங். என்ன பிரதர் அர்த்தம், எப்படி புரிஞ்சுக்கிறது? தேவ சித்தத்துக்கு நம்ம எப்ப முழுமையா ஒப்பு கொடுத்தோமோ, இருதய பூர்வமா, அப்பவே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபிறப்பின் அனுபவத்திற்குள்ள வந்திருக்கிறோம். செகண்ட், அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம்னா அபிஷேகப்படுதல் பரிசுத்த ஆவியினால், அனாயிட்டிங், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகப்படுதல் எப்ப நடக்குது நமக்குள்ள? தேவனுடைய வார்த்தையில் நம்ம பார்க்கலாம், சங்கீதம் 133 சங்கீதத்தில் 1 முதல் 3 வசனங்கள் நமக்கு உதவியாக இருக்கு அந்த அனாயிட்டிங்கை நாம் அறிந்து கொள்வதற்கு.
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது.
அருமையான வார்த்தை, பரிசுத்த ஆவியை தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ள கடந்து வந்த ஒரு சகோதரன் ஒரு சகோதரி எப்ப பெறாரு, இல்ல அந்த அந்த பெறுகிற நேரம் அந்த அனுபவம் அவருக்குள்ள எப்படி இருக்கும்? பொதுவா நாமினல் இதை பத்தி டிஃபரண்டான ஆங்கிள் நம்ம கற்று வச்சிருப்போம், புரிஞ்சு வச்சிருப்போம், ஆனா அதெல்லாம் ராங். அநேக நேரம் நாமினல் இருந்து உள்ள வந்துருவோம், மிகப்பெரிய மூல உபதேச வசனங்களை தெளிவாகி உள்ள வந்துருவோம், ஆனா இந்த இன்டர்னல் டாக்டரினல் நமக்கு தெரியாததுனால அந்த உள்ளான உபதேச சத்தியங்களை மாத்திரம் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்போம்னா, நாமினல் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதையே இங்கேயும் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு இருப்போம், மைண்ட்ல அதையே சுமந்துட்டு இருப்போம். இப்ப நாமினல் என்ன சொல்வார், ஒரு பொதுவான கிறிஸ்தவர் ஒருவர் ஞானஸ்தானம் எடுக்கணும், அவர் ஞானஸ்தானம் எடுத்து அடுத்து அவர் என்ன செய்யணும், பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்கணும். சிலருக்கு உடனே கிடைக்கும், சிலருக்கு ஒரு வாரம் ஆகும், சிலருக்கு ஒரு மாசம் ஆகும். அப்படி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவி கிடைக்காம வருஷக்கணக்கா வாழ்ந்தவர் கூட இருப்பார், அவர் ரொம்ப சோகமா இருப்பார். நாமினல் அவர் யோசிப்பார், ஏன்னா அவர் பூமிக்குரிய ரீதியில கொஞ்சம் கல்விமானா இருப்பார். அவர் ஒருவேளை நாமினல்ல போய் நம்ம செக் பண்ணி பார்த்தா நல்லா படிப்பறிவு நிறைந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அபிஷேகம் படுதல் அவங்க சொல்ற ஆங்கிள், அக்னி அபிஷேகத்தில் நிரம்புதல், இந்த மாதிரி அனுபவத்துக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் போய் சிக்க மாட்டாங்க. ஏன்னா யோசிப்பாங்க அவங்க, இது எப்படி நடக்குது என்ன ஏதுன்றது அவங்களுக்கு யோசிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் பாருங்க. அப்ப இது தாட், இதே கருத்துக்களை கொண்டு வந்து நம்ம இங்க வந்து சிந்திக்க கூடாது. பரிசுத்தமான சத்தியம், உண்மையான தேவனுடைய வார்த்தை, அபிஷேகப்படுதலை பத்தி அது என்ன சொல்லுது நமக்கு? என்னைக்குமே ரோல் மாடல் கர்த்தர் இயேசு. அவர் எப்ப பரிசுத்த ஆவியை பெற்றார், எப்படி பெற்றார்? தேவன் கிட்ட போய் தன்னை அர்ப்பணிச்சார், யோர்தான்ல அந்த அடையாளத்தை காமிச்சார் ஞானஸ்நானம். அப்படி அந்த அடையாளத்தை காமித்த உடனே பரிசுத்த ஆவி புறாவை போல் அவர் மேல் இறங்கினது. ஏதாவது சரீரத்தில் வந்து எமோஷனல் ஆனாரா அப்படி பரிசுத்த ஆவி வந்து இறங்கும் போது? ஏதாவது கிளர்ச்சி அவருக்குள்ள நடந்துச்சா? எதுவுமே நடக்கல. அபிஷேகப்படுதல் இது கர்த்தருக்கு. வசனம் நம்ம படிச்சோம் சங்கீதம் 133, அந்த அபிஷேகப்படுதல் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்காக அது நடக்காது. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியில வழிந்து அங்கிகள் மேல் இறங்கக்கூடிய தைலம். அப்படியானால் கர்த்தர் இயேசு தலை, அவர் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டார். அந்த தலை எப்போ நிறைவடையுது? ஒரு தண்ணியை ஊத்தினோம்னா அது நிறைஞ்சு அடுத்து உடம்புக்கு வருது, வலிஞ்சி வருது. அதுபோல ஆரோனுடைய வாழ்க்கை முடிந்த உடனே தலையாயிருக்கிற கர்த்தர் இயேசு தன்னுடைய ஓட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றி முடித்த உடனே பெந்தேகோசே நாளில் இப்ப அதே தைலம் யாருக்கு வழியுது? சரீரத்திற்கு. அப்ப சரீரம் ஒன்று, அவயங்கள் அநேகம். நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் தனி சரீரமா? கிடையாது, ஒரு சரீரத்தினுடைய ஒரு அவயம். எனவே அப்ப இந்த ஒட்டுமொத்த சரீரத்திற்கான அபிஷேகிக்கப்படுதல் என்பது பெந்தேகோஸ்தே நாள்ல நடந்துருச்சு. இது வந்து உபதேசம் அபிஷேகப்படுதல். ஆனாலும் ஒருத்தர் ஃபீல் பண்றார், இல்ல பிரதர் எனக்கு இண்டிவிஜுவலா தெரியணும், இண்டிவிஜுவலா நான் ஃபீல் பண்ணணும், நான் தேவன்கிட்ட என்னை அர்ப்பணிச்சு நான் எப்ப அபிஷேகப்படுறேன், இது நான் இண்டிவிஜுவலா ஃபீல் பண்ணணும், அது எப்படி எனக்குள்ள வந்து இறங்கும்? அப்படி என்றால் அதான் பார்க்கிறோம், இந்த கிறிஸ்து எனப்பட்டது இது ஒரு நோக்கம், தேவனுடைய சித்தம், இது ஒரு தேர்ந்தெடுப்பா அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். இந்த தேர்ந்தெடுப்புக்குள்ள யார் யாரெல்லாம் உள்ள வராரோ அவர் தேவ ஆவியை பெற்றவராக மாறுறார். ஒரு ரூம்ல ஏசி ஓடிட்டு இருக்கு, சிலர் அந்த ரூம்குள்ள இருக்கிறாங்க, நாம வெளியில இருக்கிறோம். இப்போ திடீர்னு நாமளும் அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்சு கதவை சாத்திடுறோம். இப்ப நமக்காக, இப்ப நுழைஞ்சிருக்கிறவருக்காக தனியா ஒரு தடவை ஏசி ஆன் பண்ணுவாங்களா? அப்படின்னு கிடையாது. உள்ள நுழைஞ்சாலே நமக்குள்ள என்ன வந்துடும், அந்த கூலிங் நம்மளையும் சேர்த்து அரவணைச்சிடும், நம்மளையும் சேர்த்து அது இணைத்துக் கொள்ளும். இதே போலதான் அபிஷேகிக்கப்படுது. எப்ப தேவ சித்தத்துக்கேற்று நம்மை அர்ப்பணித்தோமோ, அப்படி அர்ப்பணிப்பு உண்மையான அர்ப்பணிப்பா இருந்தால் அடுத்த உடனே அவருக்கு என்ன நடக்கும்னா அனாய்ட்டிங் அது நடக்கும். இதுதான் கர்த்தருடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருக்கட்டும். விக்கெட்டிங் பார்த்தாச்சு, அனாய்ட்டிங் பார்த்தாச்சு, இப்ப சீலிங். அப்ப முத்திரையிடப்படுதல் என்றால் என்ன? இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஒரு அனுபவம் ஒருத்தருக்குள்ள எப்படி நடைபெறும்? சோ இதுதான் சகோதர அருமையாக அநேக எழுத்துக்கள்ல பேசியிருக்கிறார். முடிஞ்ச பிரதர் சில விஷயத்தை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவார். ஃபிப்த் வால்யூம்ல 9வது சாப்டர் 11வது அத்தியாயத்தில் இந்த சீலிங் பற்றிய சில கருத்துக்கள் சகோதரர் கொடுத்திருக்கிறார். இது ஒரு அடையாளத்தை காட்டுது. சீலிங் என்பது இந்த முத்திரையிடப்படுதல், ஆவிக்குரிய முறையில் ஒருத்தர் பெறுகிறார் என்றால் அது ஒரு முக்கியமான ஒரு அங்கீகரிப்பை அது வெளிப்படுத்துது. நெக்ஸ்ட், இதே வார்த்தைகளை ரீப்ரின்ஸ் நம்ம பார்க்கும்போது 1658 அதுல பேசும்போது தேவன் அவருடைய குடும்பத்துக்குள்ள அவருடைய ஒரு புத்திரனாக நம்மை தத்தெடுத்துக் கொண்டார். குமாரத்துவத்திற்குள்ள நம்மளை அவர் சேர்த்து கொண்டிருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைங்க, குமாரன் குமாரத்தி. இப்படின்ற இந்த ஸ்தானத்திற்கு எது அடையாளமாக இருக்கிறது? இல்லை என்றால் இந்த முத்திரையிடப்படுதல் என்பது எதை வெளிப்படுத்துதுன்னு கேட்டா, நாம் தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணிச்சிட்டோம் அதை வெளிப்படுத்துது? நோ. நாம் அபிஷேகிக்கப்பட்டுட்டோம் அதை வெளிப்படுத்துது? நோ. இது எதை வெளிப்படுத்துது? நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். பாருங்களேன், இப்ப உதாரணத்துக்கு தேவ சித்தத்துக்கென்று நம்மளை அர்ப்பணிச்சுட்டு பூமியிலே வாழலால, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழலால, தேவன் எதை விரும்புறாரோ அதை நம்ம சித்தமா செஞ்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டு போலால. சோ இந்த பூமியில நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம் தேவனுக்கு என்று. ஆனால் இந்த பூமியில் இருக்கிற நம்மளை தேவன் இப்ப தேர்ந்தெடுக்கிறார், ஒரு தத்தெடுக்கிறார், அவருடைய பிள்ளையாக, அவருடைய மகனாக, மகனாக, மகளாக நம்மளை தத்தெடுக்கிறார் என்றால், அந்த தத்தெடுக்கப்படுகிறது, அந்த புத்திர சுவிகாரத்திற்குள்ள நம்ம கடந்து போகிறோம் என்பதை காட்டக்கூடியது எது அப்படின்னா, முத்திரையிடப்படுதல். சோ இது அந்த ஆர்டிக்கல் நீங்க பார்க்கலாம். அதே ரீப்ரின்ஸ்ல 375 அது 2வது அத்தியாயத்தில் கூட அந்த சீலிங் பற்றி இருக்கிற விஷயத்தை சொல்றார். அது சன்ஷிப்புக்கான மார்க். ஆவியினால் முத்திரையிடப்படுதல் என்பது நாம் தேவனுடைய புத்திரராக காணப்படுகிறோம் இங்க, அதற்கான ஒரு அத்தாட்சி. எப்படி கவர்மெண்ட் சீல் குத்துறாங்க, இது வந்து வேலிடு, இது மதிப்புக்குரியது அப்படின்னு முத்திரை பதிக்கிறாங்க. அது போல நம்ம மேல அவருடைய குமாரத்துவத்துக்குள்ளையும் குமாரத்துவத்துக்குள்ளையும் நம்ம வந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடியது தான் எது அப்படின்னு கேட்டா, சீலிங், முத்திரையிடப்படுது. ஒரு சின்ன ஆர்டிக்கல், சகோதரர் யூஜின் பர்ன் அவருடைய எழுத்துக்கள்ல அபிஷேகிக்கப்படுதலை பற்றியும் முத்திரையிடப்படுதலை பற்றியும், அனாய்டிங் அண்ட் சீலிங், இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரண்ட சகோதரர் காட்டுவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார் அவருடைய எழுத்துக்கள்ல. அது ஆங்கிலத்திலே இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. வேணா நீங்க தமிழ்ல உள்ளதை மாத்திரம் இப்ப ரீட் பண்ணலாம்.
நாம் கவனமாக நிதானிக்கும் போது அபிஷேகத்திற்கும் முத்தரித்தலுக்கும் வேறுபாடு உண்டு. வரும் யுகத்தில் ராஜாக்கள் மற்றும் ஆசாரியர்களின் பணிக்காக உண்மையான கிறிஸ்தவர்களை ஏற்படுத்தும் எண்ணம் கர்த்தருக்கு இல்லாதிருந்தால் அவர்கள் அபிஷேகிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
பாருங்க, அபிஷேகத்தை விளக்கப்படுத்தும் போது, அனாயிட்டிங்க விளக்கப்படுத்தும் போது எதை சொல்றார்னா, சர்வீஸ், வேலை செய்வதற்கு. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்கள் அபிஷேகிக்கப்பட்டாங்க, ஏன்னா ராஜாவா வேலை செய்யும். ஆசாரியர்கள் அபிஷேகிக்கப்பட்டாங்க, ஆசாரியரா வேலை செய்யும். இப்ப நம்மளை எடுத்து பார்த்தா கூட நம்ம யாரு, ராஜாக்களாக இருக்கிறோம், ஆசாரியராக இருக்கிறோம். அப்போ ராஜாக்களாக ஆசாரியராக இப்ப நம்ம செய்யக்கூடிய வேலையா இருக்கட்டும், ராஜ்யத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலையா இருக்கட்டும், அவைகளுக்கு தேவனுடைய ஆவி நம்மளுக்கு தேவை. அகோலியா பேசலையே இல்லைங்களா? அப்ப இவங்கெல்லாம் ரொம்ப நுணுக்கமான வேலைகளை செஞ்சாங்க. அந்த வேலைகளை செய்வதற்கு தேவன் அவருடைய ஆவியை அவங்களுக்கு கொடுத்தார். இதே போலத்தான் தேவனுடைய வேலைகளை செய்வதற்கு தேவனுடைய ஆவி அவசியம். தேவனுடைய வேதத்தை கற்றுக்கொள்ளுதல் தேவாவி தேவை, அதை பிரசங்கித்தல் தேவாவி தேவை, அதன்படி மக்களை வழிநடத்துதல் தேவாவி தேவை. சோ இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இது முத்திரிக்க அபிஷேகிக்கப்பட வேண்டியது இதற்காக, இந்த வேலைகளுக்காக. பாருங்க, இது அனாயிட்டிங். நெக்ஸ்ட்,
முத்திரிக்கப்படுதல் மற்றும் அபிஷேகிக்கப்படுதல் குறித்த விஷயத்தில் இது அப்படி அல்ல.
இந்த ரெண்டு பர்பஸும், இந்த ரெண்டு வார்த்தைகளும் அந்த விஷயத்திற்காக, வேலை செய்வதற்காக அப்படி நம்ம நினைக்க கூடாது. அப்புறம்,
அவர்களது எதிர்கால அலுவல் எப்படியா இருப்பினும்,
எதிர்காலத்தில் யாரானாலும் ஆகட்டும், ராஜாவாகட்டும் ஆசாரியராகட்டும், ஆனால்
அவர்கள் உன்னத அழைப்பிற்கு அழைக்கப்பட்டிருப்பது என்பது தெய்வீக சுபாவத்தில் ஆவியின் தளத்தில் பிறத்தலை உள்ளடக்கியதாதலால் முதலாவது அந்த சுபாவத்திற்கு பரிசுத்தாவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். மேலும் தெய்வீக தளத்தில் ஆவியினால் முத்திரிக்கப்படுதலின் நிச்சயத்தை பெற்றிருத்தல் வேண்டும். விசுவாசத்தில் நிலைப்பட முத்திரிக்கப்படுதலின் நிச்சயம் மிக முக்கியமானது.
பாத்தீங்களா, அப்போ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற அந்த நிலை, டிவைன் நேச்சர், தெய்வீக சுபாவம், ரொம்ப அருமையான வார்த்தை. ஏன் தெய்வீக சுபாவம் சொல்றோம்? அந்த சுபாவத்துல நம்ம அப்பா இருந்தார், அழியாம அந்த ஒரு நிலைமை. இப்ப அதுக்கப்புறம் அந்த நிலைமைக்கு கர்த்தர் இயேசு போனார். இப்போ நெக்ஸ்ட் திருச்சபை கடந்து போறாங்க. அப்ப இந்த சுபாவத்திற்குள்ள கடந்து போகிறவங்க, அந்த குமாரத்துவத்திற்குள்ள கடந்து போகிறவங்களுக்கு இந்த முத்திரிக்கப்படுதல் அல்லது முத்திரையிடப்படுதலினுடைய வேலைகள் அது நடக்கணும். சோ இதான் அனாயிட்டிங்கும் சீலிங்கும் இருக்கிற டிஃபரண்ட் காட்டுறாரு. அனாயிட்டிங் நம்ம செய்யக்கூடிய ஊழியம், வேலைகள், தற்காலம் எதிர்காலம் இதற்கானது. சீலிங் என்பது என்ன? அவருடைய குடும்பத்தில் நம்ம ஒரு உறுப்பினராக மாறுறோம், சுவிகார புத்திரனாக மாறும், சன்ஷிப்புக்குள்ள போறோம். இதற்கு இந்த முத்திரையிடப்படுதல் நம்ம மேல இருக்கணும். அப்படி என்றால் தேவன் தான் இதை தேர்ந்தெடுக்கணும். இவர் என்னுடைய மகன், இவங்க என்னுடைய மகள் என்று தேவன் தான் தேர்ந்தெடுக்கணும். சோ இந்த முத்திரையிடப்படுதலினுடைய வேலை, அந்த ஒரு செயல்பாடு, அந்த திட்டம், இது யார் கரத்திலிருந்து வெளியாகுதுன்னா பிதாவாகிய தேவனுடைய கரத்திலிருந்து வெளியாகுது. இதான் நம்ம வெளிப்படுத்தல கூட பாக்குறோம். தேவனே செய்யற போல அவருடைய ஊழியக்காரருடைய நெற்றிகளில் முத்திரை இடப்பட்டு தீரும் வளவும் அப்படின்ற வார்த்தையை நம்ம அருமையாக பார்க்கிறோம். ஒரு உதாரணம், கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தாரு. அவர் வாழும் போது அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளாமல் வேற நோக்கத்தில் அவரை பார்த்தாங்க. அப்ப அவங்களுக்கு அவர் சில விஷயத்தை புரிய வச்சார். அப்படி புரிய வைக்கிறதுக்கு, அதாவது அவரை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்காம வேற மாதிரி பார்த்தாங்க. அப்ப அவங்க, அவர்கள் சரியான வகையில் பார்ப்பதற்கு உதவியாக கர்த்தர் எதை பத்தி பேசினார்னா சீலிங் பத்தி பேசினார். வாசிங்க, யோவான் சுவிசேஷ புத்தகம் 6:27.
அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்காக கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார்.
ஆமா, பிதாவாகிய தேவன் அவரை சீல் பண்ணியிருக்கிறார். இந்த சீலிங் எதை காமிக்குதுன்னா, இது ஜஸ்ட் உதாரணத்துக்காக, இந்த ஆவியினால் முத்திரையிடப்படுதலை புரிஞ்சுக்கிறதற்கு கர்த்தர் தன்னை பத்தி சொன்ன இந்த சீலிங் பார்க்கும். இது என்ன, ஒருவேளை இந்த பூமியில இருந்து யாராவது ஒருத்தர் மரணத்தில இருந்து காப்பாற்றப்படணும், நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரரா மாறணும் அப்படி என்றால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற வழி கிடையாது. இதான் சீலிங். அப்படி தேவன் அவருடைய குமாரனை இந்த பூமியில முத்திரைப்படுத்தியிருக்கிறார். அவரை அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இதுதான் கர்த்தர் சொல்றார். நீங்க ஏதோ அழிந்து போகிற போஜனத்தை என் பின்னாடி வந்தா கிடைக்கும் நினைச்சு வரீங்க, ஆனா புரிஞ்சுக்குங்க, மேலான விஷயம், ஜீவன் கொடுக்கிற சமாச்சாரம், அதை கொடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். சோ அந்த நம்பிக்கையில என்னைய பாருங்க, அதற்கு என்னைய தவிர வேற யாருமே கிடையாது. ஒருவேளை பூமிக்குரிய காரியத்திற்காக நீங்க என்னை தேடி வந்தீங்கன்னா அதுக்கு உலகத்தில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு, நிறைய செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயத்தை நீங்க நாடிடலாம். ஆனால் மற்ற யாராலும் கொடுக்க முடியாத ஒன்று என்னால கொடுக்க முடியும், தேவன் அதற்கு என்னை மாத்திரமே முத்திரை பதிச்சு வச்சிருக்கிறாரு, வேற யாராலும் முடியாது. அதுதான் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, முத்திரை தேவனே வச்சிருக்கிறார் மனுஷகுமாரனை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியா. பாருங்க, சீலிங் ஜீசஸ் அவர் லைஃபை பத்தி பூமிக்குரிய ரீதியில் இருக்கிற மக்களோட பேசும்போது சொன்னார். இதே மாதிரிதான் ஆவிக்குரிய முறையில் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் எல்லாரையும் இப்போ அவருடைய குமாரனாக குமாரத்தியாக பார்க்கறது இல்ல. ஒருவேளை இப்படி நம்ம எடுத்து பார்க்கலாம், நம்ம இங்க அநேகர் கூடியிருக்கிறோம், உண்மையிலேயே தேவனுடைய பார்வையில அவருடைய குமாரனாகவும் குமாரத்தியாகவும் நம்மள எத்தனை பேரை தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு கேள்வி எழுப்புனா எப்படி இருக்கும்? நம்ம நம்பலாம், விசுவாசிக்கலாம், நான் அவர்கிட்ட என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன், சோ தேவன் என்னை அப்படித்தான் பார்ப்பார், நான் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேன், சோ தேவன் என்னை அப்படித்தான் பார்ப்பார். நம்ம சொன்னோம்னா சரிதான், ஆனா அதோடு சேர்த்து இன்னொன்னு இருக்கணும், சீலிங் நடந்திருக்கணும், முத்திரிக்கப்படுதல் நம்ம மேல நடக்காத பட்சத்தில் நம்ம சொல்லிட முடியாது, நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய குமாரத்தி என்று நம்ம உரிமை பாராட்டி விட முடியாது. பிரதர், அடையாளம் ஏதாவது இருக்கா? சீலிங் எனக்குள்ள நடந்திருக்கு என்பதை நான் அறிந்து கொள்வதற்கு உதவியான அடையாளங்கள் ஏதாவது இருக்கா? இந்த எண்ணம் நமக்குள்ள எழும்பலாம், அதை நம்ம தொடர்ந்து பாடங்கள் போகும்போது நம்ம கவனிக்கலாம். ஏனென்றால் சீலிங் பண்ணப்படாமல் ஒருத்தர் பிக்கெட்டிங் தன்மையிலேயே வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் சீலிங்கை பெற்றுக் கொள்ளணும்னா அவர் தேவன்கிட்ட தன்னை அர்ப்பணிச்சிருக்கணும், தேவாவியை பெற்றிருக்கணும், ப்ராசஸ். ஒருவேளை சீலிங் நடைபெறாமே ஒருத்தர் இருக்க முடியுமான்னா வாய்ப்பு இருக்கு. அவராக விரும்பி தேவன்கிட்ட தன்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிச்சுட்டு தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த லெவல் தன்மைகளுக்குள்ள பிரயாணிக்காமல் இருக்கிற லெவல்லேயே காணப்படுவதற்கு சுய முயற்சியில இந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியம் ஏறெடுப்பதற்கு முயற்சிகள் இருக்கு. அப்படியெல்லாம் இல்லாதபடி நம்மை காக்கணும். அப்படி காப்பதற்கு அதை பற்றிய ட்ரூத், சத்தியம் நம்மளுக்கு உதவி செய்யும். சகோதர ரசலுடைய வார்த்தைகள் ஒரு முக்கியமான சென்டென்ஸ் நம்ம ரீட் பண்ணுவோம். ரீப்ரிண்ட் நம்பர் 3991, அதில் இருக்கிற ஒரு பெரிய பேராகிராஃப், ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். The sealing process is a gradual one. இது பிரதருடைய வார்த்தைகளை பார்க்கணும். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. ஒருவேளை இந்த சீலிங் பற்றி அவருடைய எழுத்துக்கள் பார்த்தா இப்படிப்பட்ட வார்த்தை கூட சொல்றார், கிராஜுவல் ஒன், தொடர்ச்சியாக நடைபெற்று நமக்குள்ள தீரும், முடியும். எது? சீலிங்கோட ஒர்க். ஆனா பிக்கெட்டிங் நம்ம என்ன சொன்னோம், நம்ம எப்போ தேவ சித்தத்துக்கு என்று நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அப்பவே ஒரு உயிர் நமக்குள்ள உருவாயிரும், ஒரு உயிர் வந்துடும், அவ்வளவுதான். அந்த உயிர் வெளியில வரும் பிறக்கும் போது, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடியும் போது. பட் இந்த சீலிங் எப்படி இருக்குதுன்னா, இது ஆரம்பிச்சு நமக்குள்ள தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கணும். இதுதான் முக்கியம். ஒருவேளை ஆரம்பத்தில் ஒருத்தர் மேல சீலிங் வந்துருச்சுன்னா கடைசி வரைக்கும் அவர் வந்து சீலிங்லே நின்றுவாரு சொல்ல முடியாது, நிக்க வாய்ப்பு இருக்கு, சீலிங்கை இழந்து போறதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் பிரதருடைய வார்த்தையில பார்க்கிறோம். இது கிராஜுவல் ஒன், இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலை. சரி பிரதர், அப்ப அந்த வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மூணு விதமான வார்த்தைகள் சொல்லலாம் இந்த சீலிங்கோட ப்ராசஸ். ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில் அது எப்படி இருக்கும், இந்த ப்ராசஸ் பத்தி நான் சொல்லும் போது நமக்குள்ள ஒரு தெளிவு வரும், சீலிங்னா இதுதான், இந்த மெத்தட்ல தான் என் வாழ்க்கையில நடந்திருக்கும் என்பதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கொள்ளலாம். முதலாவது நிலை, அத்தென்டிசிட்டி, சீலிங்குடைய ஃபர்ஸ்ட் நிலைமை. ரெண்டாவது இம்ப்ரெஷன் ஆஃப் த ஜீல், இல்லைனா இம்ப்ரெஷன் ஆஃப் த கிரைஸ்ட் கேரக்டர், இது ரெண்டாவது. மூணாவது வந்து ஃபைனலிட்டி, முடிவு நிலை அல்லது முடிவு தன்மை. சோ முதலாவது என்னவா இருக்குதுன்னா நம்பகத்தன்மை. இப்படித்தான் ஒருத்தருடைய விஷயத்துல சீலிங் ஆரம்பிக்கும், உண்மைதானே? இப்ப நம்ம ஒரு கவர்மெண்ட் அதிகாரிகிட்ட கொடுக்கறோம், எனக்கு ஒரு அட்டஸ்டாட் பண்ணி கொடுங்க என்னுடைய சர்டிபிகேட்டை அப்படின்னா, முதல்ல அவர் வாங்கி செக் பண்ணிட்டு நம்புவார், ரைட், இவருக்கு பண்ணலாம், ஒரு நம்பிக்கை வருது. இதுதான் இந்த அழைப்புக்குள்ள வந்து நம்மளை அர்ப்பணிக்கிறோம், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று நம்ம கொடுக்கிறோம். அப்படி கொடுக்கும் போது அந்த நம்பிக்கையில இப்ப நம்ம மேல முத்திரையிடப்படுதல் நடக்கும். புரியுதமானு சொல்லிட்டா ஒரு பேப்பர் இப்ப நம்ம கொடுக்கறோம்னா எல்லாம் பார்த்துட்டு ரைட், இவருக்கு நம்ம வந்து சீல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருது கையில் எடுக்கிற வரைக்கும். நெக்ஸ்ட் என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டா பதியணும். சீல் என்பது அது அப்படியே பதியும், சில நேரம் பார்ப்போம்ல, சரியா அதுல இங்கு இல்ல, மை இல்லைனா எவ்வளவு ஸ்ட்ராங்கா அடிச்சா கூட அது என்ன ஆகாதுன்னா அந்த எழுத்துக்கள் வந்து பதியாது, இல்ல அந்த சிம்பிள் வந்து அந்த எம்பளம் வந்து அந்த டாக்குமெண்ட்ல போய் விழாது. அப்ப என்ன சொல்லணும், இன்னும் கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும், நல்லா மை ஸ்ட்ராங் பண்ணிட்டு பதியுங்க. ஏன்னா நீங்க குத்திட்டீங்க நம்பிக்கையில, ஆனா அந்த பதிப்பு இல்லையே பேப்பர்ல, அப்படி இல்லாத போது நான் இதை போய் வேலிடா நான் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா எங்கேயும் காட்ட முடியாது, சொல்லுவோம் இல்லைங்களா. இதே மாதிரிதான் செகண்ட் ப்ராசஸ் என்ன இருக்குதுன்னா இம்ப்ரெஷன் ஆஃப் த சீல். அந்த சீல் வந்து பதியணும், உருவாகணும் நம்ம மேல. இதனால தான் சொல்லப்பட்டிருக்கு இது கிராஜுவல். ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இது குமாரத்துவத்திற்குரியவர், சீல் பண்ணலாம். அந்த நம்பிக்கை அடுத்து நம்ம மேல பதியணும். அதான் சொன்னோம் இது அடையாள வார்த்தை சீலிங் என்பது. சும்மா ஒரு வரியில சீலிங்னா இதுதான் அப்படி சொல்லி நம்ம ஃபைல் க்ளோஸ் பண்ணிட முடியாது. ஆராயணும், ஸ்டடி பண்ணணும். சோ இப்ப இந்த நம்பகத்தன்மை பத்தி நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிடும். ஆனா இந்த பதியிறது, இம்ப்ரெஷன் ஆஃப் த சீல், இது கொஞ்சம் புரியாது. இதுக்கு சகோதரருடைய எழுத்துக்கள் அநேக உதாரணங்கள் இருக்கு. ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 5498 54 98, அதுல பார்க்கும்போது நம்ம காலகட்டத்தில் சீல் என்பது இன்னைக்கு ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கு, இங்க் இருக்கு, அதை பதிய வச்சு தூக்கி குத்திடுறாங்க சீல், அதுல தடவி. ஆனா பண்டைய காலத்தில் அப்படி கிடையாது. ஒரு முத்திரை பதித்தல் என்பதற்கு சில ப்ராசஸ் நடக்கும். உதாரணம் முத்திரை மோதிரம், தானியல் தீர்க்க தரிசனங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். முத்திரை மோதிரம் சில இடத்துல ஒரு உருவமே இருக்கும் முத்திரை பதிப்பதற்கு. அதெல்லாம் எப்படி பதிக்கிறது? இப்ப ஒரு இடத்தின் மேல ஒரு வீடை பூட்டிட்டு அதுல சீல் பண்றாங்கன்னா எப்படி பண்ணுவாங்க? அந்த சீல் பண்ணக்கூடிய அந்த டூல், அதுல வேக்ஸ் மெழுகு, அதை வந்து உருக்கி ஹீட் பண்ணி அதன் மேல தடவுவோம். தடவி அது எந்த அளவுக்கு ஹீட் ஆகி அதன் மேல இருக்குதோ அதோட சேர்த்து பதிக்க வேண்டிய இடத்துல அடிக்கும் போதுதான் எது உண்டாகும்னா அந்த அச்சு போய் அதுல பதியும். இதுதான் இம்ப்ரெஷன். இது ஆவிக்குரிய முறையில் எதை காட்டுது அப்படின்னு சொன்னா அதான் நம்ம சொன்னோம் இம்ப்ரெஷன் ஆஃப் த கிரைஸ்ட் கேரக்டர், கிறிஸ்துவினுடைய குணங்கள் சுபாவங்கள் நமக்குள்ள பதியணும் அல்லது நமக்குள்ள வெளிவரும். எப்படி வெளிவரும்? எப்படி அந்த மெழுக வந்து உருக்கி உருக்கி அந்த அச்சில தடவி எந்த இடத்துல பஞ்ச் பண்ணணுமோ பண்றாங்களோ இதே போலத்தான் அந்த குணங்கள் நமக்குள்ள எப்படி உருவாகும் என்று கேட்டால் உருக்கப்படணும். நெருப்பை போன்ற அனுபவங்களுக்குள்ள போய் யாரை வந்து அவருடைய குமாரனாக குமாரத்தியாக மாத்தலாம் என்று தேவன் திட்டம் வச்சிட்டாரோ, யாரு மேல அவருடைய நம்பிக்கையை வச்சிட்டாரோ, இனி அடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில எது உருவாகணும்னு கேட்டா அந்த குணங்கள் உருவாகணும். அந்த குணங்கள் உருவாவது என்பது கூட மறந்துடக்கூடாது. இது சீலிங் ஒர்க். நம்ம தேவ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கலாம், தேவனுடைய வேலைகளுக்கு என்று நம்ம அபிஷேகிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அவருடைய குமாரனாக குமாரத்தியாக மாறணும்னா இந்த ஒரு சீல் நமக்குள்ள இருக்கணும். என்ன சீல் வரணும்? முதல்ல நம்பிக்கை வந்துருச்சு, இப்ப அடுத்து என்ன தேவையா இருக்குதுன்னு கேட்டா அந்த பதிப்பு உருவாகணும். பதிப்பு உருவாகணும், அது உருக்கப்படாமல் சரியா உருக்கப்படலைன்னா உழுகாது, அச்சு தெளிவா உழுகாது. உதாரணம் அந்த ரப்பர் ஸ்டாம்பை ஞாபகம் வச்சுங்க, இங்கு போதிய அளவு அதுல இல்லைன்னா பதியாது அச்சு. இதே மாதிரிதான் அந்த கிறிஸ்தவ குணலட்சணம் நமக்குள்ள வரவேண்டிய அளவில் அது வரல, உருவாகல என்று சொன்னால் அது சீலிங்கினுடைய நிறைவுக்குள்ள நம்மளை கொண்டு போகாது. அருமையான சில தகவல்கள் சகோதரருடைய எழுத்துக்களை நம்ம பார்க்கிறோம். முத்திரையிடப்படுதலை பேசும்போது ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 3991 அப்புறம் 3992 இது ரெண்டுல பேசும்போது, இந்த ரெண்டு இடங்கள்ல பேசும்போது இந்த சீலிங்கை ரெண்டு வகையா பிரிக்கிறார் சகோதரர். ஒன்னு வந்து நம்ம ஆதார வசனம் என்ன சொல்லுதுன்னா நெற்றிகளில் முத்திரையிடப்படுதல், ஃபோர்ஹெட், நெற்றிகளில் முத்திரையிடப்படுதல். ஆனா மறந்துடக்கூடாது இன்னொரு வித சீலிங் ஒர்க் இருக்கு, அது என்னன்னு கேட்டா இருதயத்தில் முத்திரையிடப்படுதல். இன்னைக்கு பொதுவான கிறிஸ்தவர் எதுலதான் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாருன்னா இருதயத்தில் முத்திரையிடப்படுவதற்கு முயற்சி எடுக்கிறார். அது என்ன? இருதயத்தில் முத்திரையிடப்படுதல், குணங்கள் உருவாகணும், குணங்கள் உருவாகணும். மறந்துடக்கூடாது நெற்றிகளில் முத்திரையிடப்படாத ஒருவர் இருதயத்தில் முத்திரையிடப்பட்டதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. அநேகர் சொல்லுவாங்கல்ல பிரதர் கேரக்டர் முக்கியம், குணங்கள் ரொம்ப முக்கியம். கரெக்ட், எந்த வகையிலும் தப்பு கிடையாது. ஆனா முதல்ல உபதேசம் முக்கியம், உபதேச சத்தியங்கள் முக்கியம். அந்த சத்தியங்களை அடிப்படையாக கொண்டுதான் நெக்ஸ்ட் என்ன உருவாகணும், குணங்கள் உருவாகணும். ஒருவேளை குணங்கள் மாத்திரம் நம்ம தனி பட்ட முறையில சிந்திச்சு பார்த்தா இன்னைக்கு இங்க கூடியிருக்கிற நம்மளை விட தேடி பார்த்தா ஊர்ல இல்ல உலகத்துல கிடைப்பாங்க. ரொம்ப அன்பு உள்ளவங்க, ரொம்ப தாழ்மை உள்ளவங்க, பேர் பெருமைக்கு ஆசைப்படாதவங்க வெளியில கிடைப்பாங்க. ஆனால் மறந்துடக்கூடாது அந்த மாதிரி உள்ளவர் கிறிஸ்தவரா இருக்கலாம், அந்த குணங்கள் உருவாவதற்கு அவர் அந்த குணங்களை ரொம்ப விரும்புகிறவராக இருக்கலாம், தக்க வைக்கிறவராக இருக்கலாம். ஆனால் அவர் நெற்றிகளில் முத்திரையிடப்படாதவர். நெற்றிகளில் முத்திரையிடப்படுகிறது தான் குறிக்குது குமாரத்துவம், தெய்வீக சுபாவத்திற்கு போறவங்க. நெற்றிகளில் முத்திரையிடப்படுதல் காணப்படாமல் ஏதோ இருதயத்தில் மாத்திரம் முத்திரையிடப்படுதல் இருக்கு, குணங்கள் இருக்குன்னா அது சூட் ஆகாது. சோ இதை வந்து வேறுபடுத்தி காட்டார். பொதுவான கிறிஸ்தவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க இருதயத்தில் எப்படியாவது முத்திரையிடப்படணும், அதனால தான் தேவன் அவங்களோட தொடர்பு வைக்கிறது இல்ல, அவங்கள வந்து அவருடைய குமாரனா குமாரத்தை அவர் மாத்துறது இல்ல. பட் நம்ம தலைப்பு, நம்ம தலைப்புக்காக எடுத்திருக்கிற ஆதார வசனம் அது இருதயத்தின் முத்திரையிடப்படுதலை பத்தி அது காட்டல. அது எதை பத்தி காட்டுதுன்னா நெற்றியில், நெற்றியில். அப்ப நெற்றி கூட அடையாள வார்த்தை தான். நெற்றி குறிக்குது அறிவு, ஒரு தெளிவு, ஒரு ஞானம், ஒரு அறிவு திறன் காமிக்குது. எதை பத்தி, எதை பற்றிய தெளிவு அறிவு காட்டுது? தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தைகள், அவருடைய திட்டம், அவருடைய குணம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தேவ திட்டம் புரிஞ்சா மட்டும் பத்தாது, தேவனுடைய குணம் தெரியும். தேவன் யாரு, அவர் எப்ப எப்படி நடந்துக்கிறார்ன்றத ஒருத்தர் கண்டுபிடிக்கணும். ஒரு புது சிருஷ்டி, அது ரொம்ப முக்கியமான பணி. அவருடைய வார்த்தைகள் கற்றுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். அவருடைய திட்டங்கள் கற்றுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். அதோடு சேர்த்து தேவனுடைய குணங்கள் புரியணும். சொல்றல, ஒருத்தர்கிட்ட பழகும் போது அவருடைய குணம் என்னன்னு கத்து வச்சுக்கணும். அவர் எப்ப எப்படி இருப்பான்னு தெரிஞ்சு வச்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்னா அவருக்கு பிரியமா நடக்க முடியும், இல்ல அவரை சமாளிக்க முடியும். இதே மாதிரிதான் ஆவிக்குரிய முறையில தேவனுடைய குணங்கள் என்பதை என்ன என்பதை அறிஞ்சு வச்சிருக்கணும். வெறும் தலைப்பு மட்டும் இல்ல, உணர்வு பூர்வம் தேவனுக்கு எது பிடிக்கும், எதற்கு அவருடைய ஆமோதிப்பு இருக்கும், எதை அவர் விரும்ப மாட்டார், இது அனைத்தையும் ஒருத்தர் தெரிஞ்சவராக இருக்கும். இது யாரால முடியும்? நெற்றிகளில் முத்திரையிடப்படுதல். அப்ப நெற்றிகளில் முத்திரையிடப்படுதல் என்பது என்ன குறிக்குது? தேவனுடைய சத்தியத்தினுடைய அறிவு, தேவனுடைய திட்டத்தினுடைய அறிவு, மற்றும் அவருடைய குணலட்சணங்களை பற்றின ஒரு தெளிவு. இதுதான் நெற்றிகளில் முத்திரையிடப்படுதல். யாருக்கு தேவ திட்டம் காட்டப்பட்டிருக்கிறதோ, யாருக்கு உண்மையான உபதேசங்கள், உண்மையான சத்தியங்கள் காட்டப்பட்டிருக்கிறதோ, இப்ப இவர் தான் அடுத்த லெவலுக்கு போகணும், இவர் தான் அடுத்த ப்ராசஸ் போகணும். என்ன ப்ராசஸ்? இருதயத்தில் முத்திரை பதிக்கணும். நெற்றியில இருந்து அது எங்க வரணும்? ஹார்ட், இருதயத்தின் முத்திரை பதிப்புக்குள்ள வரணும். இருதயத்தின் முத்திரை பதிப்பு எது குறிக்குது? அதுதான் சொன்னோம், கிறிஸ்டியன் கேரக்டர். கஷ்டம்தான், நெற்றியில ஆரம்பிச்சு அது இருதயத்துக்குள்ள இறங்கணும்னா கொஞ்சம் சிரமம்தான். ஒருவேளை நம்ம எல்லாரும் உடன்படிக்கை பண்ணி தேவ சத்தியத்தை கற்றுக்கொண்டு இன்னும் ஏன் பூமியில நடமாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, ஒருவேளை இதுதான் சொல்லும், நிறைய சொல்லலாம். அதுல இது முக்கியமானது, இருதயத்தில் முத்திரை பதிக்கப்படுதல் நடக்கும். சோ இதுதான் குறிக்குது அந்த மெழுகு உருகி, அது எந்த அளவுக்கு ஹீட் ஆக்கி உருக்கப்படுதோ அந்த அளவுக்கு அதனுடைய பதிப்பு தெளிவா இருக்கும். நம்ம வாழ்க்கையில கூட தேவன் நம்ம மேல நம்பிக்கை வச்சுட்டார், இவன் என்னுடைய குமாரன், இவங்க என்னுடைய குமாரத்தி. இப்ப இந்த நம்பிக்கை நம்ம மேல முழுமை அடையணும், பதியணும்னு சொன்னா அந்த கிறிஸ்டியன் கேரக்டர் நமக்குள்ள உருவாகணும். வாசிக்கலாம் 1 பேதுரு 4:12-13.
பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், பிரியமானவர்களே,
ஏதோ புதுமை என்று திகையாமல்,
கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள்.
ஆமா, இதுதான் பாருங்க, ஒரு புது சிஷ்யனுடைய ஜீவியம். யார் மேல அந்த முத்திரை நெற்றியில் பதிக்கப்படுதோ, யாருக்கு தேவ திட்டங்கள் புரிஞ்சிருச்சோ, தேவனுடைய சத்தியங்கள் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதோ, அவங்க மறந்துடக்கூடாது, அவங்களுடைய முழு வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கு. ஒரு ஒரு புது சிருஷ்டினுடைய அல்லது ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றவருடைய ஜீவியம் என்பது, இல்ல யார் மேல முத்திரையிடப்படுதல் ஆரம்பிச்சிருக்குதோ, அவர் நிச்சயமா சொல்லலாம் அவருடைய முழு வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான பணியாக அடுத்து எதுதான் நடக்கும் என்று கேட்டால், இருதயத்தில் ஆரம்பிச்சிருக்கிற இந்த முத்திரை பதிப்பு அது நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், அழுத்தணும். அந்த அந்த பதிவினுடைய அழுத்தத்தை என்ன சொல்லலாம்னா, இருதயத்தில் முத்திரை பதித்தல், கிறிஸ்துவின் குணலட்சணங்கள் அது நமக்குள்ள உருவாக வேண்டும். இதுதான் அந்த ஹார்ட் சீலிங். இதை பத்தி நான் சொன்ன ஆர்டிக்கல்ல சகோதரர் பேசியிருக்கிறார். ரைட். இதுதான் அந்த இரண்டாவது நிலை. முதல்ல நம்பகத்தன்மை பேசணும், அடுத்தது அந்த இம்ப்ரெஷன், அந்த சீல் வந்து பதியிறத பத்தி பேசணும், அது குறிக்குது கேரக்டர். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தா ஃபைனாலிட்டி, அது வந்து முடியணும், அந்த வேலை வந்து கம்ப்ளீட்டா நமக்குள்ள நடந்து முடியணும். பிரதர், இது எப்படி நடந்து முடியணும்ன்ற மாதிரி நம்மளுக்கு பைபிள்ல வசனம் இருக்கா? இது ஆரம்பிக்கும், இது போகும், இது முடியும், வசனம் இருக்கான்னு கேட்டா நம்ம ஆதார வசனமே அதுதான் சொல்லுது. என்ன சொல்லுது? நெற்றிகளில் முத்திரை இடப்பட்டு தீரும் அளவும், தீரும் அளவும் என்று நம்ம அந்த இடத்துல வார்த்தை பார்க்கிறோம். இதுதான் குறிக்குது முடிவு நிலை. அநேகருக்குள்ள நம்பகத்தன்மையில அந்த ஸ்டாம்ப் பதிக்கிறதுக்கு வந்துருவாங்க, வந்துட்டு பார்த்தா அந்த பதிப்பதற்குரிய சூழல் அந்த டாக்குமெண்ட்ல இருக்காது. அப்படி இல்லாத போது அது என்ன ஆகும்னா ரிஜெக்ட் ஆகும். இந்த மாதிரிதான் அநேகர் தேவனுடைய குமாரத்துவத்திற்கு நேராக வருவதற்கு தேவன் அவங்களை தேர்ந்தெடுக்கிறார். ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களுக்குள்ள இந்த பதிப்பு இல்லாத போது, அந்த பதிப்பதற்கு உரிய அந்த இருதயத்தினுடைய குணலட்சணங்கள், கிறிஸ்துவினுடைய சுபாவங்கள், குணங்கள் வெளிவராத போது அது முழுமை அடைய முடியறதில்லை. சோ இது வந்து ரிஜெக்ட் ஆயிரு. இதுதான் அந்த சீலிங் எனப்பட்டதை நடைமுறை ரீதி, அது ஒரு கிராஜுவல் ஒன்னு சகோதரர் சொல்லியிருக்கிறார்னா அது எப்படி கடந்து போகும்? அது முதல்ல நம்பகத்தன்மை, அப்புறம் கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்கள் பதிதல், அது முழுமையாக முடிந்து தீர்த்தல் என்று நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்ப கடைசி பாடத்தினுடைய முடிவு வாசிக்கலாம். அந்த ஆதார வசனம் வெளிப்படுத்துதல் 7 மூன்றாவது வசனம்.
நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான்.
ரொம்ப அருமை. மகா சத்தமிட்டு கூப்பிட்டார், அவசரப்பற்ற வேண்டாம், இந்த முத்திரையிடப்படுதல் நடந்து முடியட்டும். திருச்சபை இந்த பூமியிலிருந்து தேவனுடைய குமாரனாக குமாரத்தியாக அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறைவடையட்டும், அது வரைக்கும் காத்துருங்க. எல்லாமே ஆரம்பமாயிருச்சு, எல்லாமே தயாராயிருச்சு, ஆனா வந்துடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்ற வரைக்கும். பாருங்க, இந்த சீலிங் இந்த சுவிசேஷ யுகம் முழுக்க நடக்குது. ஆனா இந்த வெளிப்படுத்துதல் 7 நம்ம பார்க்கிற இந்த வேலை குறிப்பாக கடைசி கால சபையின் அனுபவத்தை பத்தி பேசுது. இதுதான் பார்க்கிறோம் சகோதரர் ரசல் கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி. 1881 அந்த வருடத்திற்கு அப்புறமாக இந்த சீலிங் ப்ராசஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்பெஷல், கொஞ்சம் சிறப்பு. ஏன் நமக்கு நல்லாவே தெரியும், அதற்கு முன்னாடி என்ன முடிஞ்சிருச்சு, அந்த ஒரு பொதுவான அழைப்பு, திவ்ய சுபாவத்திற்கான அந்த அழைப்பு வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப வாய்ப்பு தான் என்ன ஆயிட்டு இருக்கு, அநேகருக்குள்ள சீலிங் அந்த நம்பிக்கையோட வந்துச்சு, ஆனா அது ஹார்ட் சீலிங்கா மாறல, குணங்கள் உருவாகல, சோ ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. இப்படி ரிஜெக்ட் ஆன இடத்திற்கு மற்றவங்களை உள்ள கொண்டு வரணும், இதற்கான முயற்சிகள் இந்த 1881 அப்புறமா அது நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த 1881 அப்புறம் நடக்கிறவங்க நம்ம எப்படி இருக்கணும்? நாமளும் சீலிங் தான், நமக்கு முன்னாடி இந்த யுகத்தில் காணப்பட்டவங்களும் சீலிங் தான் சொன்னா நமக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு இருக்குது? இதுவரை நெற்றிகளில் முத்திரையிடப்பட்டவர்களை விட நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா முத்திரையிடப்படுவோம். அது குறிக்கிது தேவனுடைய சத்தியங்கள் நம்ம காலகட்டங்கள்ல ரொம்ப தெளிவாக அது வெளியாகும், ரொம்ப தெளிவாக வெளியாகும், மறந்துடக்கூடாது. அப்படின்னா இது எதை குறிக்குது? சீலிங் துரிதப்படுத்தப்படுது அப்படின்னு அர்த்தம். வாசிக்கலாம் கர்த்தர் பேசின வார்த்தை, மத்தேயு சுவிசேஷம் 24:20 வசனம்.
நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள்.
ரொம்ப அருமையான வேர்டு, ஓடி போவது. அப்ப இந்த ரேஸ் இப்ப எப்படி இருக்கணும்? லாஸ்ட் பீரியட்னா ஓடி போவது. இத இந்த பாடத்தின் ரீதியா சொல்லணும்னா கிறிஸ்துவின் குணலட்சணங்கள் நமக்குள்ள உருவாவதற்கு தேவன் நம்மை அனுமதிக்கிற எல்லா சூழல்களை சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்துவது. லேட் பண்ணக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் இந்த குணங்கள் நமக்குள்ள உருவாக்கி காட்ட முடியுமோ அதுல தீவிரம் காட்டணும். எப்படி பிடித்தல் காட்டுறது, எப்படி நடக்கும், அதுதான் நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப். பிராக்டிக்கல் லைஃப் இது நடக்குது இந்த கடைசி காலத்துல. கர்த்தர் வந்திருக்கிறதின் காலத்துல இந்த சீலிங் ஒர்க், நெற்றிகளில் முத்திரையிடப்படுதல் அதி தீவிரமாய் அது போய்கொண்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். சகோதரர் ரசல் கிட்ட சில கேள்விகள் கேட்டாங்க, அது க்வெஸ்சன் நம்பர் 79-89. ஒரே கேள்வி, ஆனா 10 மேல விளக்கங்களாக சகோதரர் பேசியிருக்கிறாரு. அதுல ஒருத்தர் கேட்கும்போது 1914 நீங்க சொன்னீங்க, ஆனால் அதனுடைய முடிவு மாதிரி சீலிங் எல்லாம் முடிஞ்சிட்ட மாதிரி நம்ம அதுக்குரிய எந்த அடையாளங்களே தெரியல. இன்னும் அந்த வேலைகள் போய்கொண்டிருக்கிறதா நமக்கு தெரியுது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கேட்டா அவர் நிறைய விளக்கங்கள் கொடுத்தாரு. புறஜாதியாரினுடைய காலங்களை பத்தி பேசினாரு. சீலிங்னா என்னன்றதை பத்தி அந்த க்வெஸ்சன் நம்பர்ல பேசினாரு. எல்லாத்தையும் பேசினவர் இது இன்னும் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்டா அவருக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு? போடலாம் அந்த ஸ்லைடு, அது ஃபுல்லா படிக்க வேண்டாம். This is not discouraging. இப்படி மறுபடியும் சீலிங் ஒர்க் இந்த பூமியில அது போயிட்டு இருக்குன்னா இது எனக்கு ஒரு சோர்வான விஷயம் கிடையாது. பட் என்கரேஜிங் டு அஸ், இன்னும் தேவன் சிலரை இந்த யுகத்தில் இந்த அழைப்புக்குள்ள முத்திரை பதித்தலுக்குள்ள அவர் கொண்டு வந்துட்டு இருக்கிறார்னா இது எனக்கு எப்படித்தான் இருக்கும்னு கேட்டா அது நமக்கு ரொம்ப என்கரேஜிங்கான ஒர்க் தான். தேவன் அதை செஞ்சிட்டு இருக்கிறார்னா அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி என்றால் அப்ப இந்த சீலிங் ஒர்க் முடியும் போது அந்த முத்திரை போட்டு தீருகிற வேலை கம்ப்ளீட் பண்ணும் போது அது எப்படி இருக்கும் பூமியினுடைய நிலைமை? வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷ புத்தகம் 9:4.
பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது.
ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். அதனுடைய விளக்கம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பேசுவோம். பட் இப்ப புரிஞ்சுக்கணும், இந்த சூழல் வர வரைக்கும் இந்த ஒர்க் நடக்கும். அந்த ராக்காலம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? வாசிக்கலாம் மத்தேயு 13:8.
சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100 சிலது 60 சிலது 30 பலன் தந்தது.
நெக்ஸ்ட், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். இதான் வேர்ட் நமக்கு வேண்டிய வார்த்தை, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அது என்ன கேட்கிறதற்கு காது? தேவனுடைய சத்தியங்கள், சுவிசேஷ சத்தியங்கள், இந்த பரலோக அழைப்பை பற்றிய சமாச்சாரங்கள் போகுது ஒரு அறுவடை வேலையாக ஊழியமாக. அந்த சத்தியங்களை உண்மையாக கேட்கக்கூடிய மனக்காது யாருக்காவது இருந்து இல்ல எங்கேயாவது ஒரு சிலர் இருந்து அதை ரொம்ப ஈடுபாடோட அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, உள்வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கிற வரையில புரிந்து கொள்ளணும் சீலிங் ஒர்க் அது நடந்துட்டு இருக்கு, அது போயிட்டு இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கொள்ளும் ஏன் சொல்றோம் நெற்றிகளில் முத்திரையிடப்படுதல்? என்ன அர்த்தம்? தேவனுடைய திட்டம், தேவனுடைய உண்மை சத்தியம், தேவனுடைய குணலட்சணங்கள் ஒருத்தருக்கு வெளியாகுதல், ஒருத்தருக்கு புரிதல், இதுதான் நெற்றிகளில் முத்திரையிடப்படுதல். அப்ப நம்ம செய்யக்கூடிய அந்த ஊழியத்தில் கூட ஒருத்தர் இந்த அழைப்புக்குள்ள கொண்டு வருவதற்கு கூட நம்ம எடுக்கக்கூடிய அந்த அடிப்படை சத்தியங்கள் இதுவா தான் இருக்கும். ஒரு பொதுவான கிறிஸ்தவருக்கு நம்ம காட்டக்கூடிய ட்ரூத் இதுவா தான் இருக்கும். ஆனா நம்ம இந்த வேலைகளை செஞ்சால் நம்ம யாருக்கிட்ட செய்யறோமோ அவங்க எல்லாருமே என்ன பண்றது இல்லைன்னா கேட்கறது இல்ல, ஆரம்பிக்கிறவர் முடிக்கிறது இல்ல, சிலர் ஆரம்பிக்கிறதே இல்ல பொதுவான கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில். ஆனா இதையும் தாண்டி கர்த்தர் சொன்னாரு, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அது ஒருத்தரோ இல்ல ஒரு சிலரோ ஒரு சிறு வகுப்பாரோ இந்த பரிசுத்தமான சத்தியங்களை ஆர்வத்தோடு கேட்டு உள்வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட வேலைகள் இந்த யுகத்துல இது நடந்து கொண்டிருக்கிற வரையில நம்ம மறக்க வேண்டாம், அந்த சீலிங் ஒர்க் அது போயிட்டு இருக்கு. எப்ப முடியும்? ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். இருக்கிறவங்களை தவிர நம்ம வேற ஒருவருக்கும் புதுசா போய் என்ன பண்ண முடியாதுன்னா இதை சொல்லவே முடியாது. இன்னைக்கே அந்த அடையாளங்கள் நம்ம முன்னாடி தெரியுது. போய் நம்ம முதல் பாடத்தை எடுக்கிறதுக்கு நின்னாலே சொல்லிடுறாரு, நீ 53 பாடம் எடுப்பீங்க கரெக்டா, இந்தந்த தலைப்புலாம் நீங்க எடுப்பீங்க, இப்படித்தானே உங்களை பத்தி எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் இப்ப ஆங்காங்கே வர ஆரம்பிக்குது. இதுவே முழுமையடையும். டோட்டல் கவர்மெண்ட் இல்ல இருக்கிற மனித அமைப்புகள் அனைத்தும் தெளிவா மார்க் பண்ணிடுவாங்க, இவங்க இப்படி இப்படி அப்படின்னு. அடுத்து ஒருத்தர் கூட உள்ள நுழைய முடியாது இந்த ஒரு ஐக்கியத்திற்குள்ளேயோ, இந்த சத்தியத்திற்குள்ளேயோ, இந்த அர்ப்பணிப்புக்குள்ளேயோ உள்ள நுழைய முடியாது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். சோ அப்படி வர வரைக்கும் இது போயிட்டு இருக்கு. அதுதான் பிரதர் சொல்றாரு, இப்படி நம்ம நியமிச்சபடி இது இல்லாமல் அது கடந்து போகுதுன்னா அது எனக்கு ஒன்றும் சோர்வு கிடையாது, அதை நான் ஒரு உற்சாகமான விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்படி சொல்லிட்டா அப்ப இவ்வளவு நேரம் நம்ம இந்த பார்த்த பாடத்தில் இருந்து நமக்கான சீலிங்கை பற்றி கற்றுக்கொண்ட நாமோ ஒரு ஹார்ட் டச்சிங், ஒரு இருதயபூர்வமான தொடுதலா இந்த பாடத்தில் இருக்கிற ஒரு கன்க்ளூஷன் நம்ம எதை எடுக்கலாம்னா ரெண்டு விஷயத்தை எடுக்கலாம். ஒரு விஷயம் தேவனுடைய ஊழியம், இன்னொரு விஷயம் கர்த்தருடைய குணலட்சணங்கள். ஏனென்றால் இந்த சீலிங் ஒர்க்கை இப்போ தேவன் செய்யறாரு, அவருடைய குமாரனுடைய 2 வந்திருத்தலின் காலத்தில் செய்யறாருனா மறக்க வேண்டாம், இந்த வேலையை, தேவனுடைய இந்த வேலையை அவருடைய தூதர்களை கொண்டு செய்வார். அதுதான் பார்க்கிறோம், தூதர்களை கட்டளையிட்டார், அவருடைய தாசர்களை கொண்டு செய்வார். அப்ப இன்னைக்கு நமக்குள்ள சீலிங் இருக்குதுன்னா புரிஞ்சுக்கொள்ளணும், சீலிங் பெற்றிருக்கிற என்னுடைய வேலை மற்றவர்களுக்கு இந்த சீலை நான் கொடுக்கணும். நானா நியமிச்சு கொடுக்க முடியாது, நானா திட்டமிட்டு கொடுக்க முடியாது, தேவன் என்னை வழி நடத்துவார். சோ இது நாம் கிரியை செய்கிற காலம். என்ன கிரியை? ஒன்னு நம்ம தேவனுடைய ஊழியத்தில் கிரியை செய்யணும், இன்னொரு கிரியை நமக்குள்ள கிறிஸ்துவினுடைய குணங்கள் உருவாவதற்கு கிரியை செய்யணும். இந்த ரெண்டு கிரியைகள் நமக்குள்ள நடக்க வேண்டும். அப்படியானால் இந்த பாடத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடியது, கர்த்தருடைய வந்திருத்தலின் காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஊழிய வாய்ப்புகளை ரொம்ப உற்சாகத்தோடு செய்யணும். யாருக்காவது சீலிங் பதிக்கிற வேலையா வரட்டும், இல்ல கர்த்தருடைய சபைகளுக்குள்ள நெற்றிகளில் முத்திரிடப்பட்டது ஹார்ட் சீலிங்கா மாறுவதற்கு நான் ஒரு கருவியாக பாத்திரமாக பயன்படுத்தப்படுகிறேனா படட்டும், உற்சாகத்தோடு செய்யும். இது உண்மையாய் சீலிங் பெற்றவர்களுக்கான அடையாளம், தேவனுடைய ஊழியம். நெக்ஸ்ட், அடுத்தது நமக்கு பேசணும் குணலட்சணங்கள், கேரக்டர். கிறிஸ்துவினுடைய அந்த அச்சி நமக்குள்ள பதியணும். குணலட்சணம், எவ்வளவு பாடம் கேட்டாச்சு, எவ்வளவு வசனங்கள் சத்தியங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். மறந்துட வேண்டாம், நம்ம தேவனுக்காக செய்யக்கூடிய ஊழியம் தேவனுடைய குணம் அல்லது தேவன் எதிர்பார்க்கிற குணலட்சணம் நம்ம நினைச்சிட வேண்டாம். நம்ம ஊழியம் செய்யறது ஒரு முக்கியமான பார்ட், அதோடு சேர்த்து இன்னொன்னு இருக்கணும், ஹார்ட் சீலிங். இருதயத்தில் அந்த கிறிஸ்துவினுடைய குணலட்சணங்கள் நமக்குள்ள உருவாகணும். யாருக்கு தேவ திட்டம் புரியுதோ இவர் தான் அந்த குணலட்சணங்களை தனக்குள்ள உருவாக்க முடியும். மறுபடியும் நான் அந்த சென்டென்ஸ் யூஸ் பண்றேன், தேவனுக்காக செய்யக்கூடிய ஊழியத்தை ஒருபோது இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற குணம்னு நம்ம நினைச்சிட வேண்டாம். அது ஒரு பார்ட், ஊழியம் செய்தல். இன்னொரு முக்கியமான பார்ட் இருக்குது, அந்த இருதயத்தினுடைய குணலட்சணம். அது என்ன பத்தி இருதயத்தின் குணலட்சணம்? அதுதான் சகோதரர் சொல்றாரு, ஆவியின் கனி. பைபிள் ஓபனா சொல்லுது, அப்போஸ்தலர் பேதுரு ரெண்டு பேதுரு எழுதி வச்சிட்டாரு, இவைகளை செய்வீர்கள் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா இதுதான் குணம், இந்த குணங்கள் நமக்குள்ள உருவாவது சாதாரண விஷயம் அல்ல. மறந்துட வேண்டாம், இந்த குணங்கள் உருவாவதற்கு தான் இன்னும் இந்த பூமியில நம்ம நடமாடிட்டு இருக்கிறோம். ஒருவேளை யாருக்குள்ளையாவது இந்த குணம் உருவாயிருச்சு, அந்த ஹார்ட் சீலிங் நல்லா பதிவாயிருச்சுன்னா அவர் முடிவு நிலைக்குள்ள போயிருவாரு, அவர் அடைய வேண்டிய இலக்கை அவர் கடந்து போயிருவாரு. கர்த்தர் சொல்றாரு எச்சரிப்பா, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலோ ஓய்வு நாளிலோ சம்பவியாதபடிக்கு பாருங்கள். அப்படி என்றால் சீலிங் ஆரம்பிச்சிருச்சு, அது நல்லா பதியறதற்கு ரொம்ப டைம் எடுக்காதீங்க. காலங்கள் நாட்கள் அது எங்க நாள் இருக்கட்டும், எப்படி நாள் வரட்டும், பட் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நாட்கள்ல கர்த்தர் வந்திருக்கிற காலங்களை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அதி தீவிரம் காட்டணும். இந்த இருதயத்தின் குணலட்சணங்கள், இதுதான் தேவன் நமக்கு வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. இன்றைய காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர் உண்மையிலே இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறார்னா அவருக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையின் தன்மைகள் எதுவுமே சாதகமா இருக்காது. ஒருவேளை அவருடைய ஃபேமிலி இல்ல அவருடைய தொழில், அவர் வாழ்ற அட்மாஸ்பியர் எதுவுமே பூமிக்குரிய ரீதியில ரொம்ப அமைதியா சாதகமா இருக்காது. ஏன் இப்படி? ஆனா உண்மையிலேயே அழைப்புக்குள்ள வருவார், உண்மையிலேயே சத்தியம் புரியும், சத்தியத்தினுடைய வைராக்கியம் புரியும், எல்லாவற்றிலையும் ஒரு நெருக்கப்படுகிற எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள வருவார். இது ஏன் நடக்குது கேட்டா, இது தேவன் உதவி செய்யறாரு. என்ன உதவி செய்யறாருனா, சீக்கிரமாய் அந்த சூழல்களுக்கு மத்தியில் இருந்து நம்ம காட்ட வேண்டிய குணலட்சணங்களை காட்டி உருவாவதற்கு இது சாதகமாக அமையும். இன்க்ளூடிங் தேவர் நம்மளை கொண்டாந்து வைக்கக்கூடிய எக்லீசியா, வெறும் மாம்ச குடும்பம் மட்டும் இல்ல, ஆவிக்குரிய குடும்பம், சமுதாய சிச்சுவேஷன் எல்லாமே. யாராவது ஒருத்தர் உண்மையானவரா இந்த அழைப்புக்குள்ள வராருனா அவருக்கு மேக்சிமம் எதுவுமே ஒரு சாதகமான சூழல்ல, ஒரு அமைதியான சூழல்ல இருக்கிறது இல்ல. ஏன் இப்படி தேவன் வடிவமைக்கிறாரு கேட்டா, அவர் நல்லதுதான் பண்றாரு. எவ்வளவு சீக்கிரம் நமக்குள்ள அந்த குணலட்சணங்கள் உருவாகணுமோ, அது உருவாகணும்னா நெருப்பு வேணும், அந்த மெழுகு உருக்கப்பட்டாதான் அந்த முத்திரை போய் பதியும். அந்த முத்திரை பதிப்பதற்கான அந்த வேலையை தேவன் நம்ம வாழ்க்கையில சாதகமான சூழல்களுக்கு மத்தியில கொண்டு போயிட்டு இருக்கிறான். சோ இதுதான் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஒன்னு அண்டர்ஸ்டாண்டிங், சீலிங்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், தேவனுடைய ஊழியம் எந்த சூழல்லையும் ரொம்ப கமிட்டடா, எந்த அளவுக்கு அர்ப்பணிச்சு நம்ம செய்ய முடியுமோ நம்மளுக்குரியதை செஞ்சுட்டே இருக்கணும். அது எதுவா இருக்கணும், தேவனுடைய ஊழியமா இருக்கணும். மூணாவது கிறிஸ்தவ குணலட்சணம், கிறிஸ்தவ குணலட்சணம். ஒருவேளை இது இல்லைன்னா இது ரெண்டாவது பாதிக்கும். எது பாதிக்கும்னா தேவனுடைய ஊழியங்கள் அது பாதிக்கும். அந்த தேவனுடைய ஊழியங்கள் பாதிக்கப்பட்டா அதோட தாக்கம் அடுத்து எதுக்குள்ள வரும்னா, அந்த நெற்றியில் முத்திரையிடப்பட்ட அந்த நிலைமைக்குள்ள வரும். இது அப்படியே முன்னோக்கி போகணும். அந்த முன்னோக்கி போகுதல் யாருக்குள்ள சரியா நடக்கலையோ அது அப்படியே பின்னோக்கி வரும். பின்னோக்கி வந்து அதனுடைய முடிவு எதுவா இருக்கும்? அந்த பதிச்சிட்ட முத்திரை, புத்திர சுவிகாரன், குமாரத்துவத்துக்குள்ள வந்தவன் அப்படின்ற ஸ்தானம் அவங்க மேல இருந்து எடுக்கப்படும். சோ இந்த நிலைமையை ஆகாம இருக்கணும்னா, ஒன்னு சத்தியத்தின் தெளிவு, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துதல் எனப்பட்ட சத்தியத்தின் தெளிவு, இரண்டாவது அந்த சத்தியத்திற்கான ஊழியம், மூணாவது கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த ஆவியின் கனி குணலட்சணங்கள், இது நமக்குள்ள காணப்படும். சோ இதுவே இந்த நாளினுடைய பாடம். தேவனுடைய கிருபையில ஆவியினால் முத்திரை இடப்படுதல். பொறுமையோடு கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.
அன்பந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம்ம ஆவியினால் முத்திரையிடப்படுதல் தலைப்பில் நம்ம ஒரு செய்தி கேட்டோம். முத்திரையிடப்படுதல் அப்படின்னும் போது நம்ம சாதாரணமாக நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் முத்திரையிடப்படுதல் சகோதரர் வந்து இந்த நாளில் பிரித்து பேசும்போது நம்ம எந்த நிலையில் இருக்க கூட நம்ம அறிந்து கொள்ளலாம். அன்பந்த சகோதர சொல்ல, ஜனிப்பிக்கப்படுதல், அபிஷேகப்படுதல், முத்திரையிடப்படுதல் இல்லைங்களா சகோதரர் சொல். ஜனிப்பிக்கப்படுதல் போது இந்த நாள் நான் பார்த்தது, நம்ம என்றைக்கு கர்த்தரிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அப்பொழுதே நமக்குள்ள புதிய ஜீவன் ஜனிப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அபிஷேகம் பண்ணப்படுதல் போது நமக்குள்ள அந்த பரிசுத்த ஆவி, எப்போ ஆருடைய சிரசுகளில் ஊற்றப்பட்ட அந்த தைலம் அவருடைய தாடிகளும் மங்கிகளும் வலியது போல, கிறிஸ்து மேல் கிடைத்த அந்த அபிஷேகம், நாம் யாரெல்லாம் இணையிறோமோ சரீரங்கள் அந்த வாய்ப்பை பெறுகிறோமோ அவர்களுக்கு தானாக அந்த அபிஷேகம் வந்து சேர்றத நம்ம பார்த்தோம். இது முக்கியமில்ல, அதை விட மிக முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்திரையிடப்படுதல், அங்கீகாரம் இல்லைங்களா. இந்த அங்கீகாரம் இந்த நாள ரொம்ப அழுத்தி சொல்லப்பட்டது சவர சொல். அங்கீகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் நம்ம மகனாக மகளாக நம்ம முத்திரையிடப்படுகிறோம், இந்த குடும்பத்தில் இணைக்கப்படுகிறோம், அங்கீகாரம் பண்ணப்படுகிறோம், அப்பா பிதாவின் குபிர புத்திர சுவீகாரம் பெறுகிறோம். அன்பந்த சவர சொல், இந்த மகனாக மகளாக முழுமை அடைகிறதுதான் இந்த முத்திரையிடப்படுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த முத்திரையிடப்படுதலுக்கு சகோதரர் வந்து சாதாரணமாக சொல்லல, அது ஒரு பதிவை வந்து ரொம்ப அழுத்தமாக சொன்னார். எப்படி ஒரு பதிவு செய்யும் போது அந்த இங்கு சரியில்லைன்னா என்னதான் ஓங்கி ஓங்கி அடித்தாலும் முத்திரை ஆகாது. முத்திரை இல்லைன்னா அன்பாந்த சகோதரர் சொல்ல அந்த பதிவு செல்லாது இல்லைங்களா. இன்னொரு வகையில் எப்படி சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெழுகு அந்த உருக்கி அது மேல முத்திரை சீல் அழுத்துவாங்க, அந்த சிம்பிள் போய் பதியும். அந்த மேலுக்கு உருகலன்னா சிம்பிள் பதிச்சா பதியாதுங்க சகோதர சொல்ல. உருக்கப்படுதல் குணலட்சணம் இல்லைங்களா. நம்ம உருக்கப்பட வேண்டும்ன்றத இந்த நாள தேவன் நம்மளோட பேசுறாரு சகோதர சொல்ல. ஒவ்வொருவரும் உருக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அந்த முத்திரை அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த நாள நம்ம பார்த்தோம் அன்பந்த சகோதர சொல்ல. அது மட்டுமல்ல, இந்த ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வர்றதுக்கு முன்னாடி இது நடக்கும். இப்ப கிரியை செய்யக்கூடிய காலம், இந்த நாள்ல சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரியை செய்யக்கூடிய காலம் ஓலிய செய்து கொண்டு இருக்கிறோம். இப்ப கூட அழைப்பு இன்னும் கூட உடன்படிக்கை செய்திருக்காங்க இல்லைங்களா சௌர சோல. இப்ப கிரியை செய்த காலம், அந்த ஓலிய செய்யக்கூடிய இந்த காலப்பகுதியில வந்து ஓலியம் செய்து மட்டால் போதாது, என்னன்னா அந்த ஊழியத்தின் படி சௌர குணலட்சணம் நமக்குள்ள வெளிப்பட வேண்டும். குணலட்சணம் வெளிப்படவில்லை என்றால் ஊழியம் செய்தது செல்லாது போய்விடும். அன்பு ஊழியத்து வேஸ்டா போயிரு. நமக்குள்ள கிறிஸ்துவின் குணலட்சணம், ஆவின் கனி நமக்குள்ள வெளிப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நெற்றியில் முத்திரை போடுறது பார்க்கும்போது அன்பந்த சகோதர சொல்ல, நெற்றியில வந்து அந்த தேவடைய தெய்வீக திட்டம், அவருடைய சத்தியம் மற்றும் குணலட்சணம், இது முத்திரை இடப்பட வேண்டும். அதற்கப்புறம் அது இருதயத்தில் முத்திரையிடப்பட வேண்டும் அப்படின்னு நல்ல தேவன் நம்மளோட பேசுறார் சகோதர சொல்ல. இருதயத்தில் முத்திரையிடுவது ஒரு அழுத்தத்தை குறிக்கிறது. இருதயத்தின் முத்திரை ஒரு ஆழமான ஒரு அழுத்தத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அழுத்தம் என்பது முத்திரையிடப்படுகிற அந்த அரக்கு, அந்த முத்திரையிடப்படும் போது மேலாக வச்சிட்டோம்னா காஞ்சி போச்சுன்னா உதிரி உளுந்துருங்க. அது நிறைய கவர்மெண்ட் சீல்லாம் போடுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த நூல் போட்டு கட்டி முத்திரை வைப்பாங்க அது மேல. அது சரியா பிரஸ் பண்ணலன்னா அது உதிரி உளுந்துருங்க. அது சரியா இங்கு பண்ணலன்னா அது முத்திரை அழிஞ்சிருங்க. சகோதர சொல்ல இருதயத்தில் ஆழமாக அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் அந்த முத்திரை. அன்பந்த சகோதர சொல்ல இந்த நல்ல ஒரு அருமையான சத்தியம் தேவன் நம்ம கொடுத்தார். நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நல்ல ஒரு சத்தியம் நமக்கு இப்பொழுது தேவன் கொடுத்தார். அன்பந்த சகோதர சொல்ல அதற்காக நம்முடைய தேவனுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நன்றிகளை கண்டிப்பாக நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க சகோதர சொல்ல இந்த மாநாட்டு முடிந்த பிறகு உணவு எடுத்து செல்லும் சகோதர சகோதரிகள் யார் யாருக்கு எவ்வளவு உணவு தேவையோ உணவு பொட்டலங்கள் தேவையோ அதை என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய சபை மூப்பர்களிடம் நீங்க அறிவிச்சிருங்க. உங்க மூப்பர் மூலியமா அந்த உணவு பொட்டலங்களை வாங்கிக் கொள்ளுங்கள். சகோதர சொல்ல தேநீர் இடைவெளி போது இப்ப இல்ல தேநீர் இடைவெளி போது இப்போது ஒரு பாடல் பாடப்படும். பாடல் முடிந்தவுடன்